இந்த மார்ச் மாதத்தின் வாக்குத்தத்த செய்திக்கு நாம் கடந்து செல்வதற்கு முன்பதாக இந்த வருட வாக்குத்தத்த வசனத்திலிருந்து நாம் தொடர்பாக கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்திக்கப் போகிறோம். எடுத்துக்கொள்வோம் சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9:13 வசனத்தை நாம் வாசிக்கலாம். சகரியா 9:13.
நான் எனக்கென்று யூதாவை நானேற்றி எப்பிராயிமிலே வில்லை நிரப்பி
சீயோனே
உன் புத்திரரை கிரேக்கு தேச புத்திரருக்கு விரோதமாக எழுப்பி உன்னை பராக்கிரமசாலியின் பட்டயத்துக்கு ஒப்பாக்குவேன்
இந்த இடத்தில் கர்த்தர் தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட யூதாவை பார்த்து சொல்லுகிறார், சியோனே உன் புத்திரரை கிரேக்கு தேச புத்திரருக்கு விரோதமாக எழுப்பி உன்னை பராக்கிரமசாலியின் பட்டயத்திற்கு ஒப்பாக்குவேன். ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு தரிசனம் உடையவராக இருக்கிறார், நம்மை மாற்றுகிறவர், நம்மில் மாறுதலை ஏற்படுத்துகிறவர். எப்படிப்பட்ட ஒரு மாறுதல்? பராக்கிரமசாலியின் கையில் இருக்கிற ஒரு பட்டயமாக. எதற்கு விரோதமாக ஆண்டவர் எழுப்புகிறார் என்று பார்க்கும் பொழுது, கிரேக்கு தேச புத்திரருக்கு விரோதமாக. கிரேக்கு தேச புத்திரர் என்பது புறஜாதிகளை குறிக்கிறது, அவர்களை ஆளுகிற சத்துருவின் கிரியைகளை குறிக்கிறது. அதற்கு விரோதமாக ஆண்டவர் நம்மை எழுப்புகிறார், எழுப்பி பராக்கிரமசாலியின் கையில் இருக்கிற ஒரு பட்டயத்தை போல நம்மை மாற்றுவேன்கிறார். என்றைக்குமே ஒரு ஆயுதம் இருந்தாலும் அது யார் கையில் இருக்கிறது என்பதுதான் முக்கியம், புரியுதுங்களா? ஒரு ஆயுதம் இருந்தால் அந்த ஆயுதத்தை சரியாய் பயன்படுத்தக்கூடிய ஒரு நபரிடத்தில் இருந்தால் அதனுடைய வேல்யூவே ஜாஸ்தி, அதனுடைய செயல்பாடே வித்தியாசமா இருக்கும். ஆகையினாலே இந்த இடத்துல ஆண்டவர் நம்மை உன்னை ஒரு பட்டயமாய் மாற்றுவேன் ஆண்டவர் சொல்லல, பராக்கிரமசாலியின் கையில் இருக்கிற பட்டயமாய் மாற்றுவேன் சொல்லியிருக்கிறார். பராக்கிரமசாலியின் கையில் இருக்கிற பட்டயம், யார் இந்த பராக்கிரமசாலி? ஆண்டவர் சொல்ற பராக்கிரமசாலி யார்? அதை நம்ம ஏற்கனவே இந்த புது வருஷ ஆராதனையிலிருந்து ஜனவரியில பார்த்தோம், பிப்ரவரியில பார்த்தோம், இப்போ திருப்பி நாம பார்க்க போறோம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 20:11. எரேமியா 20:11.
கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆகையால்
என்னை துன்பப்படுத்துகிறவர்கள்
மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய இலச்சை
அவர்களுக்கு உண்டாகும். இங்கே பராக்கிரமசாலி என்று குறிப்பிடுகிறது நம் ஆண்டவரையே குறிக்கிறது. இவர் சாதாரணமான பராக்கிரமசாலி அல்ல, பயங்கரமான பராக்கிரமசாலி. அப்படியே இது போல ஒரு இவரை போல ஒரு பராக்கிரமசாலி யாருமே கிடையாது. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார். என்ன ஒரு வார்த்தை பாருங்க, எரேமியா சொல்லுகிறான் கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். அப்படியானால் இந்த பயங்கரமான பராக்கிரமசாலி கர்த்தர், அவர் கையிலே இருக்கிற பட்டயம் தான் நீங்களும் நானும். நம்ம தான் அப்படிப்பட்ட ஆண்டவருடைய கையில் இருக்கிற பட்டயம். ஒரு பராக்கிரமசாலியின் கையிலே ஒரு பட்டயம் இருந்தாலே அது பெரிய காரியங்களை செய்யும். பயங்கரமான பராக்கிரமசாலியின் கையிலே ஒரு பட்டயமா இருக்கும் பொழுது உண்மையிலே சொல்றேன், அது மிகப்பெரிய காரியம். நினைத்து பார்க்கிறதற்கும் மேலான பெரிய காரியங்களை இந்த பயங்கரமான பராக்கிரமசாலி நம்மை கொண்டு செய்வார். ஆமென். பட்டயத்தை வச்சுதான் காரியத்தை செய்யணும் இல்லையா? ஆண்டவர் கையில பட்டயத்தை வச்சிருக்கிறது, இந்த பட்டயத்தை யூஸ் பண்ணி தான் காரியத்தை செய்வார், இதை வச்சுதான் வெட்டுவார். ஆகையினாலே ஆண்டவருடைய கையிலே நாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை யூஸ் பண்ணி கர்த்தர் தன்னுடைய வேலைகளை செய்து கொள்வார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரால் நீங்களும் நானும் பயன்படுத்தப்பட வேண்டும், புரியுது? அதுதான் ஆண்டவருடைய நோக்கம். நமக்காகவே வாழ்ந்து, நமக்காகவே, நம் குடும்பத்திற்காகவே, நம்முடைய சொந்த காரியத்திற்காகவே நாம் பயனுள்ளவர்களாய் வாழ்ந்து முடிச்சிடக்கூடாது. என்னை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார் என்றால் அவருக்கு என்னை குறித்து ஒரு நோக்கம் இருக்கிறது. என்னை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார் என்றால் என்னை குறித்து அவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அவருக்கு நான் பயன்படுத்தப்பட வேண்டும். இந்த உலகத்திலே இந்த பட்டயம் பயன்படுத்தப்படணும். என்னைக்குமே சொல்றேன், எந்த ஒரு பொருளையும் பயன்படுத்தாம விட்டுட்டீங்கன்னா அது ரெஸ்ட் ஆயிடும், வேஸ்ட் ஆ போயிடும். புரியுது? எந்த ஒரு பொருளை நீங்க பயன்படுத்தாம வச்சீங்கன்னா அந்த காரியம், அது எதுவானாலும் சரி, அது வேஸ்ட் ஆயிடும். அது அப்புறம் எதுக்குமே பயன் இல்லாம போயிடும், யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம ஆயிடும். எதையும் பயன்படுத்தப்பட வேண்டும். அதனாலதான் சொல்லுகிறேன், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நல்ல விதத்தில், ஆவிக்கேற்ற விதத்தில் செழிப்புள்ளதாய், மகிமை உள்ளதாய், அது பிரகாசிக்கக்கூடியதா இருக்கணும்னா அது யூஸ் பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்க ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது, ஆண்டவருக்கு பயன்படுவது என்பது அவருக்கு நம்ம செய்யற ஏதோ ஒரு தியாகமோ, அவருக்கு நம்ம ஏதோ செய்த உபகாரம் நம்ம நினைக்க கூடாது. ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் இந்த உலகத்திலேயே ஒரு வித்தியாசம் இருக்குது, உலக வாழ்க்கைக்கு பிறகு வித்தியாசம் இருக்குது. நீங்க சாதாரணமா நான் உண்டு, என்னுடைய வாழ்க்கை உண்டு, நான் உண்டு, சர்ச்சுக்கு போவேன், வீட்டுக்கு வருவேன், வேலைக்கு போவேன், வீட்டுக்கு வருவேன், இப்படி நீங்கள் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தால் உங்களுடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் ஒரு மாதிரி இருக்கும். அதே நீங்கள் மற்றவர்களுக்கு பார்க்கிற நாலு பேருக்கு சுவிசேஷத்தை சொல்லவும், நாலு பேருக்கு டிராக்ட் கொடுக்கவும், நாலு பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவரை குறித்து நீங்கள் பேசி பாருங்க. வேற ஒன்னும் செய்ய வேண்டாம். மற்றபடி அதே போல சர்ச்சுக்கு வாங்க, அதே போல வழக்கமா செய்யற ஜெபம் பண்ணுங்க, வழக்கமா செய்யற மற்ற காரியத்தை செய்யுங்க. ஆனால் ஆண்டவருக்காக ஒரு காரியத்தை செஞ்சு பாருங்க. நான் நிச்சயமா சொல்றேன், கேரண்டியா சொல்றேன், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பா நீங்க பார்ப்பீங்க. கண்டிப்பா இருக்கும். கர்த்தருக்கு நம்ம ஊழியம் செய்யறது அவருக்கு செய்யற உபகாரம் கிடையாது, அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு அது ஒரு பெரிய உறுதுணையா இருக்கக்கூடியது. ரொம்ப முக்கியம். இது இந்த உலகத்திலே மட்டுமல்ல, மறுமையிலே போகும்போது அதுதான் நமக்கு பேச போகிறது. இவ்வளவு காலம் உனக்கென்று நான் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறேன், இந்த வாழ்க்கையிலே நம்ம என்ன செஞ்சோம் ஆண்டவர் எதிர்பார்ப்பார். அந்த காரியத்தை நம்ம செஞ்சிருக்கணும். நம்மை குறித்து ஆண்டவருக்கு இருக்கிற எதிர்பார்ப்புகளை நாம் செய்து முடித்திருக்கணும், நிறைவேற்றி இருக்கணும். ஆகையினால் அதுதான் நமக்கு அங்கு கிரீடமாயிருக்கும், அதுதான் அங்கே நமக்கு மகிமையாயிருக்கும், அதுதான் நமக்கு பொக்கிஷமா இருக்கும். இந்த உலகத்தில் நம்ம சம்பாதிக்கிற பணமோ, வீடோ, சொத்தோ, நிலமோ எதுவுமே நமக்கு பரலோகத்தில் அப்படியே தூக்கிட்டு போறது கிடையாது. புரியுதுல? எதையும் நம்ம தூக்கிட்டு போறதில்லை. இங்க வாங்குற காரோ, வீடோ, பங்களாவோ, நிலமோ எதையும் நம்ம பரலோகத்தில் தூக்கிட்டு போறது கிடையாது. ஆண்டவருக்காக நாம் எதை செய்கிறோமோ அதுதான் நமக்கு பொக்கிஷம். பூமியிலே அல்ல, பரலோகத்தில் கொடுக்கும் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அப்படி என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு நம்ம செய்கிற ஒவ்வொரு பொக்கிஷமாய் சேருது. ஒவ்வொரு நாளிலும் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் பரலோகத்திலே பொக்கிஷம் சேர்க்கப்பட வேண்டும். நம்ம மாட்டு போய் நிற்க கூடாது, பொக்கிஷத்தை சேர்க்கப்பட வேண்டும். சரி, அதனாலதான் சொல்றேன், கர்த்தர் நம்மை தம்முடைய கரத்தில் எதுக்காக வச்சிருக்கிறார்? நம்முடைய வாழ்க்கையை அவருடைய நாமத்தின் மகிமைக்காக பயன்படுத்துவதற்காக. இதில் நீங்க ரொம்ப தெளிவாருங்க, என்னை ஆண்டவர் ரட்சித்திருப்பது அவருடைய நாமத்தின் மகிமைக்காக நான் காணப்பட வேண்டும். நான் பயன்படுத்தப்பட வேண்டிய ஒரு பட்டயம். நான் வேஸ்டா இருக்கக்கூடாது, வேஸ்ட உரையில போடப்பட்டிருக்க கூடாது, வேஸ்ட உரையில போட்டு ஒரு மூலையில வைக்கக்கூடாது. அதை பயன்படுத்தப்பட வேண்டும். அது பயன்படுத்தப்படணும். என் வாழ்க்கை ஆண்டவருக்கு பயனுள்ளதா மாறணும். நிச்சயமா சொல்ல, அது ஒரு பெரிய மேன்மை. அதுல கிடைக்கிற சந்தோஷம் இருக்குது பாருங்க, உண்மையிலேயே அலாதியானது. நேற்று தினத்தில் நான் திருவான்மியூர்ல ஜீசஸ் கால்ஸ் மீட்டிங்ல ஒரு மீட்டிங்ல பேச போயிருந்தேன். உண்மையில் நானே நினைச்சு பார்க்கல, அது பப்ளிக் நிறைய பேர் வந்திருந்தாங்க. கொடுத்த செய்தி, அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள்னு ஒரு செய்தி கொடுத்து, ஷார்ட் மெசேஜ், ஏன்னா டைம் ஷார்ட்டா இருந்துச்சு. உண்மையா சொல்றேன், ஜெபிக்க வந்த போது தொட்ட அத்தனை பேரும் சுகமானாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அற்புதம், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை எத்தனை வருஷத்து பிரச்சனையோடு வந்தாங்க, அவங்க தலையில கவிச்சு உடனே ரிலீஸ் ஆனாங்க. உடனே கூட கத்தர் எல்லாரையும் விடுதலையாக்கினார். அங்க ஆர்கனைஸ் பண்றவங்களே அசந்து போனாங்க, இப்படி எல்லாருக்குமே அற்புதம் நடந்திருக்கு, எல்லாருக்குமே விடுதலையாச்சு. ஆர்கனைஸ் பண்ண ஒரு சிலருக்கு கூட பாண்டேஜில் இருந்தாங்க, அவங்களும் தொட்டுக்கையில விழுந்தாங்க, அவங்களுக்கும் கத்தர் விடுதலை கொடுத்தார். எல்லாருக்கும் விடுதலை கிடைச்சது. அந்த இடத்துல ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாச்சு. நானும் ரொம்ப மனநிறைவோடு வந்தேன். இது உண்மையா சொல்றேன், எவ்வளவோ பணத்தினாலேயோ எவ்வளவு ஒரு காரியத்தினாலேயும் கிடைக்கிற சந்தோஷம் இது கிடையாது. இந்த சந்தோஷத்தினுடைய காரியமே அலாதியானது. ஆண்டவர் நம் மூலமாய் ஒருத்தர் ஆசீர்வதிக்கிறார், நம் மூலமாய் ஒருத்தர் பிசாசின் பிடியில் விடுதலையாறாங்க, நம் மூலமாய் ஒருத்தருடைய வாழ்க்கையில் தெய்வீக சுகம் அடைச்சிருக்குது. இனி தொடர்ந்து அவங்க ஆண்டவரை பின்பற்ற போறாங்க. அதை நினைக்கும் போது அதுல கிடைக்கிற ஒரு சந்தோஷம் வேற எதுலையுமே கிடையாது, வேற எதுலையுமே கிடையாது. ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கணும். ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னா, சும்மா ஏதோ என்ன சொல்றதுக்கு இல்ல, நீங்கள் அனுபவிக்கணுன்றதுக்காக தான் நான் சொல்றேன். உங்க லைஃப்ல இது வேணும். ஆண்டவருக்காக நீங்க இறங்கினீங்க தான் ஆண்டவர் உங்களை யூஸ் பண்ண முடியும். ஆண்டவருக்காக எதையாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு பாருங்க, அப்பதான் நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க யார் கையில் இருக்கிறீங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும். நீங்க ஒரு ஸ்டெப் எடுக்கும் போதுதான் அவர் உங்களை யூஸ் பண்றது தெரியும். அதனால இன்னைக்கு உடைய வாழ்க்கையில ஒரு நல்ல காரியம் இருக்கணும். என் ஆண்டவருக்கு நான் ஒரு பயனுள்ள பாத்திரமா இருக்கணும். அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி, அவர் கையில் இருக்கிற பட்டயமாக நான் இந்த உலகத்தில் காணப்பட வேண்டும். ஆமீன். சரி, இப்ப இந்த இடத்துல இந்த பட்டயத்தை குறித்து நாம் கவனிக்க போறோம். இந்த பட்டயத்தை ஆண்டவர் ஏன் கையில வச்சிட்டு இருக்கிறார் எடுத்துக்கொள்வோம். இந்த பயங்கரமான பராக்கிரமசாலி இந்த பட்டயத்தை ஏன் வச்சிருக்கிறார் எடுத்து வாசிக்கலாம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 22:23 வாசிக்கலாம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 22:23.
கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்துக் கொண்டு வழியிலே நிற்கிறதை கழுதை கண்டு வழியை விட்டு வயலிலே விலகி போயிற்று.
இங்கே பார்க்கும் பொழுது கர்த்தருடைய தூதரானவர், அவர்தான் இயேசு கிறிஸ்து, பயங்கரமான பராக்கிரமசாலி தூதரானவர் போல் அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். கர்த்தருடைய தூதரானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்துக் கொண்டு வழியிலே நிற்கிறதை கழுதை கண்டு வழியை விட்டு வயலிலே விலகி போயிற்று. கழுதையை வழியில் திருப்ப பிளையாம் அதை அடித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இடத்தில் கர்த்தருடைய தூதரானவர் இயேசு கிறிஸ்து உருவின பட்டயத்தோடு இருக்கிறார். அந்த உருவப்பட்ட அந்த பட்டயம் தான் நம்மளதான் கர்த்தர் உருவின பட்டயமா இங்க வச்சு நிற்கிறார். இங்கே எதுக்காக பட்டயத்தை உருவி இருக்கிறார்? கடந்த 3 மாதங்களாக நாம் இதை பார்த்துட்டு இருக்கிறோம். 3வது தடவையாக ஜனவரியில நாம் அதை பார்த்தோம். அந்த பட்டயம் இருபுறம் கருக்குள்ள பட்டயமாகிய வேத வசனம். போன மாசம் நம்ம பிப்ரவரியில பார்த்தோம், யோசுவா எரிகோவுக்கு முன்பாய் வரும்பொழுது சமவெளியில நிற்கும் பொழுது கர்த்தருடைய தூதரானவர் உருவின பட்டயத்தோடு அவருக்கு முன்னால் வந்து நின்றார். நீ எங்களை சார்ந்தவரோ, எங்கள் சத்துருக்களை சார்ந்தவரோ, எதிராளிகளை சார்ந்தவரோன்னு கேட்பான். அவர் சொல்லுவார், நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் வந்திருக்கிறேன். அவர் உருவின பட்டயத்தோடு வந்து எரிகோவை பிடிப்பதற்கு உதவி செய்வார். இங்கே பார்க்கும் பொழுது ஒரு மனுஷன், ஒரு தனி மனுஷனுக்கு விரோதமாக ஆண்டவர் உருவின பட்டயத்தோடு வந்து அவனுக்கு முன்னால் நிற்கிறார். இவன் யார்? பிளையாம். இவன் யார்? இவன் ஒரு தீர்க்கதரிசி, தேவனுடைய மனுஷன். இந்த தேவனுடைய மனுஷனுக்கு எதிராக அவன் வழியிலே கர்த்தருடைய தூதரானவராக இயேசு கிறிஸ்து உருவின பட்டயத்தோடு அவனுக்கு முன்னால் வந்து நிற்கிறார். அவன் வழி மறிக்கிறார். கழுதைக்கு அது தெரிகிறது, ஆனால் அந்த தீர்க்கதரிசிக்கு அது தெரியல. அந்த கழுதை விலகி போகிறது. ஏன் அது விலகி போகிறது என்று சொல்லி அவன் அதை போட்டு அடிக்கிறான். ஏன் இந்த இடத்துல இந்த காரியம் நடந்தது? ஏன் இந்த இடத்துல கர்த்தருடைய தூதரானவர் பட்டயத்தை உருவணும்? ஏன் இவர் பட்டயத்தை உருவிக்கொண்டு இந்த பீளையாமுக்குடைய வழியில் குறுக்கே வந்து நிற்கணும்? காரணம் என்னவென்றால், இந்த பீளையாம் போகிற பாதை சரியல்ல. அவன் சென்று கொண்டிருக்கிற பாதை தேவ சித்தத்திற்கு மாறுபட்ட ஒரு பாதை. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு வந்தபோது, இப்ப நான் இந்த இடத்துல எல்லாத்தையும் வாசிக்க டைம் இல்லை, நான் நிறைய விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு வந்தபொழுது கர்த்தர் அவர்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கினார். எகிப்தியர்களை கர்த்தர் 10 பெரிய வாதைகளினால் வாதித்தார். அதன் பிறகு கர்த்தர் அவர்களை தம்முடைய பலத்தினால் அவர்களை தேசத்தை விட்டு வெளியே கொண்டு வருகிறார். வெளியே கொண்டு வரும் பொழுது அவர்களுக்கு முன்பதாக செங்கடல், கர்த்தர் அவர்களுக்காக செங்கடலை பிளந்தார். அதன் பிறகு அவர்கள் வனாந்திரத்திலே கடந்து வருகிறார்கள். அவர்கள் வருகிற வழியிலெல்லாம் கர்த்தர் அவர்களுக்கு யாரெல்லாம் எதிராக வந்தார்களோ அவர்கள் எல்லாம் கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்புக் கொடுத்தார். அந்த நாட்களிலே இந்த எகிப்திய சாம்ராஜ்யம் தான் உலகத்திலே மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம். அவ்வளவு பெரிய ஒரு சாம்ராஜ்யமே இந்த ஒரு சின்ன கூட்டமான இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக, இந்த எபிரேயர்களுக்கு முன்பதாக அவர்களால் அவர்களை கட்டுப்படுத்த முடியல என்கிற செய்தி முழு உலகத்திலும் இருந்த எல்லா ஜனங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு. இந்த எபிரேயர்கள், இந்த இஸ்ரவேலர்கள் இந்த ஜனங்களை கட்டுப்படுத்த யாரால முடியல. இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம், அந்த எகிப்திய சாம்ராஜ்யம், அதன் ராஜாவாகிய பார்வோன், அவனால கூட இவங்களை தடுக்க முடியல. அப்படி ஆனால் இதற்கு காரணம் என்ன? இவர்கள் ஆராதிக்கிற தெய்வம் அப்படிப்பட்டவர். இவர்கள் ஆராதிக்கிற தேவன் அவ்வளவு வல்லமை உள்ளவர். அந்த தேவன் இவர்களுக்கு அனுகூலமாக இருக்கிறார். ஆகினால் இவர்களை யாராலும் வீழ்த்த முடியவில்லை என்பது உலகம் முழுவதும் அன்றைக்கு இந்த செய்தி பரவி இருந்துச்சு. எல்லா ஜனங்களுக்கும் இந்த செய்தி தெரிஞ்சிருந்துச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தர் இவர்களை 40 ஆண்டுகள் பிரயாணப்படுத்தி அவர்களை காணான் என்று தேசத்துக்கு நேராக கொண்டு வந்துட்டே இருக்கிறார். வழியிலே வரும்பொழுது கர்த்தர் பல இடங்களிலே சொல்லுவார், அவர்களுக்கு நீங்க ஒண்ணு தீங்கு செய்யாதீங்க, நீங்க அப்படி கடந்து போங்கன்னு சொல்லுவார். ஆனால் இப்பொழுது இந்த மோவாபிய தேசத்திற்கு கிராஸ் பண்ணி போறாங்க. கர்த்தர் அவர்களை கிராஸ் பண்ணி போக வரும்பொழுது ஆண்டவர் இந்த நேரத்திலே அந்த ஜனங்களை மேற்கொண்டு இவர்களை போக நடத்தி கொண்டு வருகிறார். ஆனால் இந்த மோவாபிய ராஜா இருக்கிறார், பாலாக் என்பது அவனுடைய பெயர். இந்த ராஜா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் இதுவரைக்கும் கொண்டு வந்த வல்லமையான பாதைகளை அவன் அறிந்திருக்கிறான். அந்த ஆண்டவருடைய பராக்கிரமத்தை அவன் புரிஞ்சு வச்சிருக்கிறான். இவருக்கு நல்லா தெரியும், அந்த எகிப்தியர்களே இவங்களுக்கு முன்னால நிக்க முடியலன்னா நம்ம எல்லாம் எந்த மூலைக்கு? நிச்சயமாக நம்ம அழிஞ்சு போவோம். இந்த ஜனங்களோடு மோதினோம்னா நிச்சயமா நம்ம அழிஞ்சு போவோம். அந்த பாலாக்குக்கு நல்லா தெரியும். ஆகையினாலே அவன் ஒரு குறுக்குத்தரமான ஒரு திட்டமிடுகிறான். அந்த நாட்களில் பீலயாம் என்று சொல்லி ஒரு நல்ல தீர்க்கதரிசி, உண்மையா சொல்றேன், பைபிள்ல எத்தனையோ பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், ஆனால் மிகப்பெரிய நல்ல தீர்க்கதரிசிகளுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை விட என்னை பொறுத்த மட்டிலே இந்த பீலயாமுடைய வாயிலிருந்து வந்த தீர்க்கதரிசன வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்யூரட்டா இருக்கும். இதை படிக்க படிக்க நம்முடைய ஆவி எப்படி தோன்றும், அவன் வாயிலிருந்து வந்த தீர்க்க தரிசனங்களை படிச்சீங்கனாலே ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும், அருமையா இருக்கும். உண்மையாக சொல்லுகிறேன், அவன் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் இன்னைக்கு நிறைவேறிட்டு இனிய நிறைவேறப்போகுது. அவ்வளவு ஒரு அற்புதமான தீர்க்க தரிசிவன். இவருடைய வாழ்க்கை நீங்க நல்லா படிக்கணும். இந்த 22 அதிகாரம், 22, 23, 24 அதிகாரங்களை நீங்க ஃபுல்லா படிச்சு பாருங்க. இந்த 3 அதிகாரத்தை படிச்சு பாருங்க. இந்த பீலயாமுடைய தீர்க்க தரிசனம் ரொம்ப அழகா இருக்கும். அவனுடைய தீர்க்க தரிசனம் அவ்வளவு அற்புதமானது. இவனுக்கு இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இவன் வாயை திறந்து என்ன சொன்னாலும் அப்படி நடந்துடும். நீ நல்லா இருப்பேன்னு சொன்னா நல்லா இருப்பாங்க, நீ அழிஞ்சு போவேன்னு சொன்னா அழிஞ்சிடுவாங்க. அவ்வளவு ஒரு பவர் அவனுக்கு இருந்துச்சு, அவ்வளவு ஒரு அத்தாரிட்டி அவனுக்கு இருந்துச்சு. இதையும் இந்த பாலாக்கு ராஜா தெரிஞ்சு வச்சிருக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பராக்கிரமத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறான், அவங்களுடைய பலன் என்னன்றது தெரியும். அதே நேரத்தில் இந்த பீலயாம் தீர்க்கதரிசியுடைய பலன் என்னன்றது, அவனுடைய பிளஸ் பாயிண்ட் என்னன்றது இவனுக்கு தெரியும். ஆகையினால் இவன் என்ன செய்கிறான், தன்னுடைய ஆட்களை அனுப்பி இந்த பீலயாம் இடத்துல போய் பேரம் பேசுகிறான். ராஜா உன்னை அழைக்கிறார், மோவாவிய ராஜாவாகிய பாலாக் உம்மை அழைக்கிறார். எதுக்கு இவன் கேட்கிறான், ஒரு ஜனம் வந்து கொண்டிருக்கிறது, அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும், அதற்காக அழைத்து அனுப்புகிறார். ஆனா அந்த பீலயாம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்சியரா தான் இருப்பான். உடனே அந்த வந்தவன்கிட்ட சொல்லுவான், இல்ல கர்த்தர் அனுமதிக்காம நான் எங்கேயுமே நான் வரமாட்டேன் என்று சொல்லி அதுல ரொம்ப தெளிவா தான் இருப்பான். அப்பொழுது அந்த ராத்திரி வேடையில கர்த்தர் பீலயாம் வந்து பேசுவார், வந்திருக்கிறாங்களே உங்க வீட்டுக்கு அது யாருன்னு கேட்பார். இது மாதிரி மோவாபிய ராஜா அனுப்பியிருக்கிற ஆட்கள் வந்திருக்கிறாங்க, அவங்க என்னை கூப்பிட்டு போக வந்திருக்கிறார்கள். இவன் கர்த்தரிடத்தில் பதில் சொல்வான். கர்த்தரோட அவ்வளவு கான்டாக்ட் அவனுக்கு. சொன்னவன் ஆண்டவர் சொல்லுவார், நீ போகாத, நீ போக வேண்டாம், ஏனென்றால் அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்களை சபிக்கிறதற்கு நீ போக வேண்டாம். உடனே காலையில் எழுந்த உடனே பேரையா ஃபர்ஸ்ட் ரொம்ப கரெக்டா இருப்பான், நான் வர முடியாது, கர்த்தர் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, அதனால நான் கண்டிப்பா நீ என்ன காரியத்தை கொடுத்தாலும் நான் வரமாட்டேன், ரிஜெக்ட் பண்ணிடுவான், வந்தவ போயிடுவாங்க. அதன் பிறகு அவன் இன்னும் பெரிய பிரபுக்களை அனுப்புவான், இன்னும் பெரிய பெரிய அபிஷியல்ஸ் அனுப்புவான். சொல்லி நிறைய ஆசை வார்த்தைகளை காட்டியிருக்கணும், அதெல்லாம் பைபிள் இல்லை. உனக்கு இவ்வளவு தரேன், அவ்வளவு தரேன், பெரிய அளவுக்கு பேரம் பேசியிருப்பாங்க. நீ வந்து ஜஸ்ட் அந்த ஜனங்களை சபிச்சா போதும். ஏற்கனவே முதல் தடவை வந்த அந்த அட்டம்ப்ட்லயே கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ போக வேண்டாம், அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் சொல்லிட்டாருன்னா அவ்வளவுதான், ஃபைனல் முடிஞ்சு போச்சு. ஆனால் இப்பொழுது இவன் என்ன செய்கிறான், இப்போ இன்னும் அதிகமான ஆசை வார்த்தைகளை சொன்ன உடனே இங்கேதான் அவன் தடுமாறுறான். வந்த ஜனங்கள்கிட்ட அந்த மூப்பர்கிட்ட சொல்றான், இன்னைக்கும் என் கூட தங்கி இருங்க, நான் இன்னொரு விசை கர்த்தரிடத்துல விசாரிக்கிறேன். அங்கதான் தப்பு நடந்துச்சு. ஏற்கனவே ஒரு தடவை சொல்லிட்டார், முடிஞ்சு போச்சு. திருப்பி இன்னொரு தடவை நான் கர்த்தரிடத்துல விசாரிக்கிறேன். அந்த ராத்திரி வேளையிலே அவன் தொடர்ந்து கர்த்தரிடத்துல போராடி இருப்பான். ஆண்டவரே, நான் போயிட்டு வந்தார் ஆண்டவரே, நான் போயிட்டு வந்தார் ஆண்டவரே, நான் போயிட்டு வந்தார் ஆண்டவரே. ஏற்கனவே தெரியும் ஆண்டவர் போக கூடாது சொல்லியிருக்கிறார். ஆனா இவன் திருப்பி திருப்பி போராடி இருப்பான். ஒன்னு சொல்ற, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை ஒரு தடவை சொல்லிட்டார்னா அதுதான் உங்களுக்குரிய வார்த்தை, புரியுது? அவ்வளவுதான், ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லிட்டார்னா அதுதான். அதுக்கு பிறகு நீங்க ஆண்டவரிடத்தில் நீங்க போராடக்கூடாது. அதுக்கு பிறகு ஆண்டவரிடத்தில் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கு நீங்கள் முயற்சி செய்யக்கூடாது. உங்களுக்கு பர்சனலா சொல்லிட்டார், நீ இதை செய், இதை செய்யாத சொல்லிட்டான். அதுக்கு பிறகு உங்கள் சுய எண்ணங்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்க கூடாது. உங்கள் சுய வாஞ்சைகளுக்கு, உங்கள் சுய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு ஏதாவது அதில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கலாம். அந்த ஆதாயத்துக்காக நீங்கள் உங்கள் இருதயத்தை தடுமாற விடக்கூடாது. ஆண்டவர் இந்த காரியத்தை நீ செய்யாதன்னு சொல்லிட்ட பிறகு அதனால உங்களுக்கு எவ்வளவு ஆதாயம் கிடைக்கிறதா இருந்தாலும், எவ்வளவு பெரிய லாபத்துக்குரிய தொழிலாக இருந்தாலும், எவ்வளவு லாபத்திற்குரிய ஆசீர்வாதமான காரியம் அதுக்கு பின்னால் இருக்கிறது தெரிஞ்சாலும், ஆண்டவர் வேண்டான்னு சொல்லிட்டார், ஜஸ்ட் நீ அப்படி விட்டணும். அதுக்கு பிறகு ஆண்டவரிடத்தில் நீங்கள் போராடிட்டு இருக்க கூடாது. ஏனென்றால் ஆண்டவர் ஆரம்பத்தில் சொல்லிட்டார், நான் என் ஆவி என்னைக்குமே மனுஷனோடு போராடவில்லைன்றார். நம்ம அவரோடு தொடர்ந்து நம்ம போராடோம்னா விட்டு கொடுப்பார். சரி, நான் உனக்கு சொல்லிட்டேன், என் விருப்பத்தை நான் சொல்லிட்டேன், ஆனால் நீ தொடர்ந்து உன் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நீ போராடுகிற, அப்படித்தான் இந்த இடத்துல ஆண்டவர் போன்ட்டார். ஏற்கனவே தன் காரியத்தை சொன்னார், ஆனா இப்பொழுது போன்ட்டார். இப்ப முதல்ல போக வேணாம், இப்ப போங்கிறார். இதையாவது யோசிக்க வேண்டாம், கிளம்பிட்டான். சொன்னதுதான் போதுன்னு உடனே கழுதை கூட்டான், வச்சான், அதை கட்டினா, எல்லாம் செட் பண்ணான், கிளம்பிட்டான். அங்கதான் ஆண்டவர் வந்தார், நான் ஏற்கனவே உனக்கு சொல்லியிருக்கிறவன் காரியத்தை, ஆனா இப்பொழுது நீ போராண்டதுனால நீ போது, நான் விருப்பம் இல்லாம நான் விட்டேன், ஆனாலும் நீ போற பாதை சரியில்லை. ஆண்டவர் உருவின பட்டயத்தோடு கொடுக்க வந்தது என்றார். இந்த உருவின பட்டயத்தோடு ஆண்டவர் இந்த பிழையாக்கு முன்பதாக நின்றதன் அர்த்தம் என்ன? நீ போகிற பாதை சரியல்ல, நீ கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த வழி சரியல்ல, உன்னுடைய பிரயாணம் தவறான பிரயாணம், நீ இடத்துல போராடின காரணத்தினால் விட்டுக் கொடுத்திருக்க, ஆனால் நீ போகிற பிரயாணம் தவறான பிரயாணம், நீ எடுத்திருக்கிற காரியம் தவறான விஷயம். அதை உணர்த்துவதற்காகத்தான் ஆண்டவர் பட்டயத்தை எடுத்துட்டு வந்து நிற்கிறார். ஆண்டவர் சும்மா வந்து நின்றுக்கலாம், சும்மா நிக்கல, பட்டயத்தை கையில வைத்துக் கொண்டு நிக்கிறார். நீ போற பாதை தப்பு, நீ எடுத்திருக்கிற தீர்மானம் தப்பு, உன்னுடைய பிரயாணம் தப்பு, நான் போக சொன்னாலும் நான் மன விருப்பத்தோடு சொல்லல, இந்த காரியத்தில் நீ என் சித்தத்தை மாறி நீ போயிட்டு இருக்கிற, ஆண்டவர் பட்டயத்தை அழிக்கிறார். அப்ப இந்த இடத்துல அவருக்கு இந்த தன் நோக்கத்தை அவனுக்கு வெளிப்படுத்துவதற்கு, தன்னுடைய காரியத்தை அவனுக்கு தெரியப்படுத்துவதற்கு ஆண்டவருக்கு ஒரு பட்டயம் தேவையா இருந்துச்சு, இல்ல ஒரு பட்டயம் தேவையா இருந்துச்சு. அந்த பட்டயத்தை உருவி வச்சுட்டு தான் அது அவனுக்கு சொன்னான். இன்னைக்கு சொல்றேன், நம்மை சுற்றிலும் ஏராளமான ஜனங்கள் இருக்கிறாங்க, தேவ சித்தத்தை விட்டு வழிவிலகி போகிறவர்கள், பாவத்தை நோக்கி பிரயாணிக்கிறவர்கள், கர்த்தருடைய காரியத்தை தூக்கி எறிந்து விட்டு தங்கள் சொந்த காரியத்தில் போகிறவர்கள், கர்த்தருடைய சித்தம் தெரிந்தும் அல்லது தெரியாமலும் அவர்கள் வழிவிலகி போகிறவர்கள், அந்த பாதை தவறான பாதை, அவர்களை கர்த்தர் தடுத்து நிறுத்த நினைக்கிறார். அவர்களை தடுத்து நிறுத்துவதற்கு ஆண்டவர் அவங்களுக்கு முன்னால் போய் நிற்க ஆசைப்படுகிறார். அப்படி நிற்கும் பொழுது அவர் கையில் ஒரு பட்டயம் தேவைப்படுகிறது. அதுதான் நம்ம. ஆமென். நம்ம கையில வைத்துக் கொண்டுதான், நம்மை கர்த்தர் தன் கையில வைத்துக் கொண்டுதான் தவறான பாதைகளில் போகிறவர்களை கர்த்தர் தடுத்து நிறுத்துகிறார். இன்றைக்கும் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் எதுக்காக இன்னைக்கு யூஸ் பண்ண விரும்புகிறான்னு கேட்டீங்கன்னா, தவறான பாதையிலே போகிற எந்த நபராயிருந்தாலும் அந்த நபரை தடுத்து நிறுத்துவது கர்த்தர் என்மேல் வைத்திருக்கிறதான ஒரு காரியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அதுக்காக நம்மளை வச்சிருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய சபையிலே கொடுக்கப்படுகிற செய்திகள் பல நேரத்திலே கடுமையாயிருக்கும். உண்மையா சொல்றேன், கேட்கறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், உங்களுக்கு வேதனை உண்டு பண்ணலாம், ஏன் இவ்வளவு ஹார்ஷா பேசுறாரு, ஏன் இப்படி கடுமையா இருக்குது, நான் பேசல, எனக்கு நல்லா தெரியும், நான் தீர்மானிக்கிறது கிடையாது, ஆண்டவர் தவறான பாதையிலே தன்னுடைய ஜனங்கள் போய்விடக் கூடாது என்கிற ஒரே கருத்தோடு தான் இந்த பட்டயத்தை கையில் வச்சுட்டு உங்களுக்கு முன்னால் வராரு, விரோதமா வராரு. வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க தப்பான பாதையில போய்விடக் கூடாது, உங்கள் பாதையின் முடிவில் நீங்க நரகத்தில் போய் நின்றுடக்கூடாது, அங்க போய் விழுந்துடக்கூடாது என்ற ஒரே நோக்கத்தோடு தான் இந்த பட்டயமாக என்னை தன் கையில் பிடிச்சிட்டு உங்களுக்கு முன்னால் வராரு. அதுதான் கர்த்தர் செய்யல. அதேதான் உங்களை கொண்டும் எத்தனையோ பேர் தவறான பாதையில் போகிறவங்களை தடுத்து நிறுத்துவதற்கு தான் உங்களையும் கர்த்தர் கையில் எடுக்க நினைக்கிறார். தவறான பாதையில் போகிற ஜனங்கள் ஏராளம் இருக்கிறான். அவர்களை தடுக்கணும், நிறுத்தணும், அவர்களை செம்மையான பாதைக்குள் கொண்டு வரணும், பரலோகத்திற்கு நேராய் கொண்டு வரணும். அதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் இந்த நாட்களில் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம். தேவ பிள்ளைகள் செய்யணும். வாசிங்களோட வசனத்தை வாசிங்க. புதிய பாட்டில் நமக்கு ஆண்டவர் அதை குறித்து கொடுக்கிற ஒரு அருமையான காரியம் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6:2 வாசிக்கலாம்.
சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே
அப்படிப்பட்டவனை
சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு.
இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், சகோதரரே, யார் ஒருவனும் தவறான காரியத்தில் அவன் பிடிக்கப்பட்டால், தவறான காரியத்தை அவன் செய்கிறவனாய் காணப்பட்டால், நீ அதை பார்த்துட்டு பார்க்காதது போல இருக்காத, அவங்களை சீர்பொருந்து பண்ணு, அவங்களை சரியான பாதையை நடத்து. அவன் தப்பான பாதையில் போறதை பார்த்துட்டு அப்படி வேடிக்கை பார்க்காத, சரிப்படுத்து, அவங்களை கரெக்ட் பண்ணு. ஆண்டவர் நமக்கு சொல்றார், கரெக்ட் பண்ணு, பார்த்துட்டு பார்க்காத போல உன் வழியை நமக்கு என்னன்னு போகாத, கரெக்ட் பண்ணு. அவங்க எடுக்கிற தீர்மானம், அவங்க செய்யற காரியம் தப்புங்கிறத சொல்லுங்கிறார். அதே நேரத்தில் நீயும் அந்த தவறான காரியத்தில் போய் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையாயிருன்ற. நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். இதில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசி, யாக்கோபு எழுதின நிருபம் 5:20 அந்த நிருபத்தின் கடைசி வசனம். யாக்கோபு நிருபம் 5:20
தப்பி போன மார்க்கத்தில் இருந்து பாவியை திருப்புகிறவன்
ஒரு ஆத்துமாவை
மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன்.
தப்பி போன மார்க்கத்திலிருந்து பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்திலிருந்து ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவுள். தப்பி போன மார்க்கத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை திருப்பும் பொழுது என்ன நடக்குது தெரியுமா? ஒரு ஆத்துமாவை நம்ம மரணத்திலிருந்து நம்ம ரட்சிக்கிறோம். அந்த ஆத்மா நித்திய நரகத்துக்கு போறது நம்ம தடுக்கிறோம். அவன் வாழ்க்கையில் இருக்கிற திரளான பாவங்களை நாம மூடி விடுகிறோம். எவ்வளவு பெரிய ஒரு காரியம். இந்த வசனத்தை என் லைஃப்ல என்னைக்குமே மறக்கவே முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல, இது கிட்டத்தட்ட எனக்கு அடுத்த வாரத்தில் நான் ரட்சிக்கப்பட்ட நாள் வருது, 34 வருஷத்தை முடிக்கிறேன். இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 83 இருக்கும், ரட்சிக்கப்பட்ட அந்த வருஷம் நான் நினைக்கிறேன். அப்பொழுது நான் பெரும்பாலான நேரத்தை வீட்டுக்கு பக்கத்தில் லயலா காலேஜுக்குள்ள போயிடுவேன். அங்கே போன பிறகு அந்த இடத்துல ஒரு சவுக்கு தோப்பு இருக்கும், அந்த இடத்துல ஒரு சின்ன செவர் இருக்கும். அந்த சவுக்கு தோப்புக்குள்ள போயிட்டு அந்த செவருக்கு கரெக்டா முழங்கால் படிக்கிட்டோம்னா கரெக்ட் ஆயிட்டு இருக்கும். முழங்கால இருந்து அந்த சவுக்கு தோப்புக்குள்ள உட்கார்ந்து வேத வசனத்தை மணிக்கணக்கிலே முழங்கால் என்னன்னு படிச்சுட்டே இருப்பேன். அதிகமான நேரம் அங்கேயே முழங்கால் படிக்கிட்டு அந்த இடத்துல அந்த தோப்புக்குள்ளே முழங்கால் படிக்கிட்டு வேத வசனத்தை அப்படியே படிச்சுக்கிட்டே இருப்பேன். அங்கேயும் நடந்து ஜெபம் பண்ணுவேன், அப்படியே அந்த இடத்துல நேரத்தை செலவு பண்ணிட்டு இருப்பேன். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் நான் இந்த இடத்துல இந்த யாக்கோபு நிருபத்தை படிச்சுட்டு வந்துட்டே இருக்கிறேன். அப்ப கொஞ்சம் தள்ளி அங்க கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்குது, அந்த கிரவுண்ட்ல ஒரு மனுஷன் தனியா உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அவனை பார்த்த உடனே தூரத்தில் தான் அவனை நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். ஆனால் அவன் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறான் என்பதை நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். எனக்கு தெரியும் அப்படிப்பட்ட நபர்களோட பழகி இருக்கிறதுக்கும் அனுபவம் இருக்கு. அவன் இப்படி இப்படின்னு கையை ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்தான். உடனே அவன் என்ன செய்யறான்றது எனக்கு தூரத்தில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு. அவன் கஞ்சா என்ற ஒரு போதை பொருளை உபயோகப்படுத்துறதுக்கு அவன் தன்னை ரெடி பண்ணிட்டு இருக்கிறான். தூரத்துல இருந்து பார்த்தோன்னே என்ன ஐடென்டிஃபை பண்ணிட்டு அவன் என்ன என்ன பிளான்ல அவன் என்னத்துக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கிறான்னு தெரிஞ்சது. நான் பைபிள் படிச்சுட்டே இருக்கிறேன், 3-ம் அதிகாரம் 4-ம் அதிகாரம் வந்துட்டு எனக்கு கான்சன்ட்ரேஷனே போக மாட்டேங்குது பைபிள்ல, என் மனசெல்லாம் அதில் இழுக்குது. யோ இவன் அதை செய்ய போறானே, ரெடி ஆயிட்டு இருக்கிறானே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவானே, என் மனசு அதுலேயும் இழுக்குது. ஆனால் இந்த நேரத்தில் அவன் அந்த மூடில் இருக்கும்போது நம்ம போய் சொன்னோம்னா அவனுக்கு இரிட்டேட் ஆகிடுவான், வேலையை பாதியான்றுவான். எனக்கு படிக்கவும் முடியல, இருதையும் இழுக்குது அங்கே அவனுக்கு நேரம். அதே நேரத்தில் போய் சொன்னாலும் அவன் கண்டிப்பாக இரிட்டேட் ஆவானும் எனக்கு தெரியும். சரி, ஆனாலும் ட்ரை பண்ணி படிச்சுட்டே இருக்கிறேன். 4-ம் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கிறேன், கடைசி வசனம் படிக்கிறேன். ஆதலால் ஒருவர் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாக இருக்கும்னு வந்துச்சு. பகீர்னாச்சு நடாது, போறது எப்படிதான் அவனை போய் பார்க்கறது பார்த்தா கண்டிப்பாக என்ன திட்டுவான்னு எனக்கு யோசிச்சுட்டு இருக்கிறேன். இப்படி வருது, ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாக இருக்கும். என்னோட அடிச்சா மாதிரி இருந்துச்சு எனக்கு இந்த வசனம் படித்தவன். சரி, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது பண்ணிக்கிட்டேன். சே, என்னுடைய உள் மனசு அங்கே போய் திட்டு வாங்கிறதுக்கு தவிர்க்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஆனாலும் உள்ள ஆவியம் போடுறார், கத்தர் போராடுறார். இப்படி ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு அடி போட்டார் எனக்கு, நீ நன்மை செய்ய அறிவுறதும் அதை செய்யாமல் போனால் பாவமாக இருக்கும். ஆனாலும் இருதயத்தை இன்னும் கடினப்படுத்திட்டு என்ன சொல்கிறது, சரி நம்ம பைபிள் படிப்போம், அதுதான் அதுக்கு தான் இங்கே வந்திருக்கிறோம், எங்கே போய் எதுக்கு திட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு நான் தொடர்ந்து படிக்கிறேன். 5-ம் அதிகாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டேன், படித்து கடைசியில் நான் 5-ம் அதிகாரத்தை முடிக்கிறேன். ஆண்டவர் இப்படி முடிய பண்ணார், தப்பி போன மார்க்கத்திலிருந்து பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்திலிருந்து ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவுள் அடுத்து அடி விடுது. அதுக்கு பிறகு என்னால் அங்கே நிற்க முடியல, நேரம் எழுந்தவன்ட்ட போறேன். உன் பக்கத்தில் உட்காந்து என்ன பண்றீங்க எனக்கு தெரியுது. அந்த மனுஷன் போய் பார்த்தான், வேண்டாம் இந்த கஞ்சா யூஸ் பண்ணாத, இவன் வாழ்க்கையை அழிக்கும். இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம், உன்னால் இதை விட முடியல, ஆனால் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உனக்கு விடுதலை கொடுப்பார் என்று சொல்லி அவனோடு உட்கார்ந்து அவனுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அந்த மகனை கத்தருக்குள்ளே அவனை நான் காஸ்பு ஃபுல்லாக சொல்லி அவனை நடத்தி ஜெபிச்சு அனுப்பி வச்சேன். எதுக்கு சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் அதுதான் நம்மளை வச்சிருக்கார். எங்க போனாலும் நீங்க ஏதோ ஒரு நோக்கத்தோடு ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருப்பீங்க, ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆத்மா வச்சிருப்பார். புரியுதா? நீங்க எதுக்கோ நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல நீங்க சும்மா நின்றுட்டு இருப்பீங்க, உங்க பக்கத்துல நிக்கிற ஒரு ஆத்மாவை ஆண்டவர் சுவிசேஷத்தை கொண்டு போறதுக்காக நியமிச்சு வச்சிருப்பார். ஆண்டவர் தூண்டுவார், இந்த நபர்கிட்ட பேசு, இந்த நபர் தேவையோடு இருக்கிறான், இவனோட பேசுனவர் பேசிடணும். பஸ்ல டிராவல் பண்றீங்க, பக்கத்து சீட்ல ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பாங்க, அந்த நபர் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு தேவையோடு இருப்பாங்க, ஒரு பிரச்சனையோடு இருப்பாங்க, அந்த நபருக்கு நீங்க தான் சொல்லணும், அதுக்காக உங்களை பக்கத்துல அவரை உட்கார வச்சிருப்பார். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம போற பிரயாணம் நம்முடைய நோக்கம் ஒன்றா இருக்கும், ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு நோக்கத்தை பேரலாக வச்சிருப்பார், அதை நம்ம செய்யணும். நம்ம நோக்கத்தையே நிறைவேற்றுகிறவர்களாகவே நம்முடைய வாழ்க்கை ஓடிடக்கூடாது. ஆண்டவருடைய நோக்கம் நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில் அங்கங்க வெளியில வந்துகிட்டே இருக்கும், அதை எல்லாம் அந்தந்த நேரத்தில் கரெக்டா நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும், அந்தந்த நேரத்தில் அதை நாம் செய்யணும். அங்கதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். புரியுதா? தப்பி போன மார்க்கத்திலிருந்து ஒரு பாவியை திருத்துகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்திலிருந்து ரட்சித்து திரளான பாவங்களை மூடுகிறான் என்று அறிய கடவன். இதை நம்ம செய்யணும். இதுக்குதான் கர்த்தர் நம்மளை தன்னுடைய கரத்தின் பட்டயமா வச்சிருக்கிறார். சரி, இப்பொழுது இயேசு கிறிஸ்து இந்த வேலையை எப்படி செஞ்சார்? இது ஒரு பர்சனல், ஒரு தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு ஒரு 5 காரியத்தை வேகமா சொல்ல போறேன். பேதுருவும் இயேசு கிறிஸ்துவும், இந்த இடத்துல இப்ப நம்ம கவனிக்க போறது காரியம், பேதுரு அவருடைய ஒரு நல்ல சீஷன். இந்த பேதுருடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து ஹேண்டில் பண்ண விதத்தை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். இவன் ஒரு துணிச்சலானவன். இவனுடைய லைஃப் நான் கடந்த வாரத்தில் பார்க்கும்போது நெகட்டிவ்ஸ் ஒன் 5 கிடைச்சது, பாசிட்டிவ்ஸ் அதோட ஜாஸ்தி தான் கிடைச்சது. ரெண்டுமே இருக்குது அவன் லைஃப்ல. கத்தருக்கு சித்தமான கத்தர் எப்ப சொல்றாரோ அவனுடைய பாசிட்டிவ் நான் ஒரு நாள் பேசுறேன். இவனுடைய வாழ்க்கையிலே ஒர் 5 நெகட்டிவான விஷயங்கள் இருக்குது. அந்த 5 சந்தர்ப்பங்களிலும் அவன் ஆண்டவரை விட்டு தூரம் போக வேண்டியவன், ஆண்டவரை விட்டு விலகி போக வேண்டியவன், ஆண்டவரை விட்டு அவனுடைய வாழ்க்கை கொஞ்சம் சற்று போது. ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் அவனை எப்படி ஹேண்டில் பண்ணி அவனை எப்படி அவனை அப்படியே கரெக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டே இருந்தான் பார்த்தே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இப்பொழுது பேதுருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவன் தப்பி போகாதபடி எப்படி அவனை கரெக்டா ஹேண்டில் பண்ணார், இதைத்தான் நீங்களும் நானும் செய்ய வேண்டும். எடுத்து வாசிக்கலாம், எடுத்துக் கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5:9-10 இரண்டு வசனங்களை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5:9-10
அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம்
அவனுக்கும்
அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியினால் அப்படி சொன்னான் சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரராகிய
யாக்கோபும் யோவானும்
அந்தபடியே பிரமித்தார்கள்.
அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி
பயப்படாதே, இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனாயிருப்பாய் என்றார்.
இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இங்கே இந்த கெனசரேத்து கடல் அருகே வருகிறார். இரவெல்லாம் மீன் பிடிக்க போய் ஒரு மீனும் அகப்படாமல் பேதுரு வெறும் வலை அலசிக் கொண்டிருக்கிறான். அவன் படகில் ஏறி உட்கார்ந்து ஒரு பிரசங்கம் செய்கிறார். அவருடைய ஊழியம் நிறைவடைகிறது. முடிந்தவுடனே பேதுருவை கூப்பிட்டு நீ ஆழத்திலே கொண்டு போய் வலையை போடுங்கள். அவன் போட்டான், திரளான மீன்கள் அகப்பட்டது. படகு அமிழ்ந்து போகத்தக்கதான திரளான மீன்கள் அகப்பட்டது. பேதுரு பயந்துட்டான். என்னதான் ட்ரை பண்ணி அவன் பிடித்தால் இப்படிப்பட்ட ஒரு கேட்ச் அவன் லைஃப்ல அவன் பார்த்ததே இல்லை. ஏன்னா அவன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் மீனவன். அவன் இரவு நேரத்தில் தான் மீன்கள் அகப்படும் என்பது அவனுக்கு தெரியும். மீனவர்கள் இன்னைக்கு சரி இரவு நேரத்தில் மீன் பிடிக்க போறான். அவனுக்கு தெரியும் எந்த நேரத்தில் கிடைக்கும். ஆகையினால் அவன் இரவெல்லாம் மீன் கிடைக்கக்கூடிய நேரத்தில் போயிருக்கிறான். இரவு முழுவதும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறான். ஆனால் ஒரு மீனையும் பிடிக்க முடியல. ஆனால் இப்ப பகல் நேரத்தில் மீன் கிடைக்காத ஒரு நேரத்தில் இந்த நேரத்தில் போய் இயேசு கிறிஸ்து மீன் பிடிக்க சொல்றார். இந்த சுற்று வட்டாரத்தில் மீனே இல்லைன்றது அவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இரவு ஃபுல்லா ட்ரை பண்ணியிருக்கிறான். அந்த சுற்று பகுதியில் மீனே இல்லை, அந்த கடல்ல மீனே இல்லை, நல்லா தெரியும் அவனுக்கு. ஆனா இப்ப ஆண்டவர் சொல்லிட்டாருன்றதுக்காக இறங்கிட்டான். போய் போட்ட உடனே எங்கிருந்துதான் அந்த மீன் எல்லாம் அங்க வந்துச்சோ தெரியல, எல்லாம் வந்து வலையில விடமாட்டுச்சு. அவனால் எடுத்து உள்ள போட முடியல. கரையில இவன் நினைச்சா போய் கொஞ்சம் கிடைக்கும், கொஞ்சம் அள்ளிட்டு வரலாம்னு போனான். ஆனால் மீன் மாட்டினதை பார்த்த உடனே அவனால் ஒண்ணுமே பண்ண முடியல. இவன் கையில மீன் மாட்டதோ இல்லையோ, மீன் கையில இவன் மாட்டிட்டான். அவ்வளவு மீன் இழுக்க முடியல. அது அவனை படகோடு சேர்த்து அவனை கவுக்கிற மாதிரி இழுக்குது. அதை இழுத்து இவனால போட முடியல. இவன் சிம்பிளாக தனியா போயிட்டான். உடனே பயந்து போயிட்டான், இதை ஒன்றும் பண்ண முடியல, படகே கவுந்துடும் போல இருக்கிறது. அதை எடுத்து போட அவனால முடியல. கை காட்டுறான், யாக்கோபு யோவான் கரையில் இருக்கிறாங்க, சீக்கிரம் வாங்க. அவங்களும் ஒரு போட்டை தூக்கிட்டு போறாங்க. அந்த ரெண்டு போட்டு ஃபுல்லா நிறைச்சு கொண்டு வராங்க. கொண்டு வந்த உடனே பேதுரு பயந்துட்டான். இவர் எப்படிப்பட்டவர், இரவு நேரத்தில் இவ்வளவோ ட்ரை பண்ணி இந்த கடல்ல எந்த மீனும் கிடைக்கல, ஆனா இவர் ஒரு வார்த்தை சொன்ன உடனே இப்படி நடக்குதே, பயந்துட்டான். உடனே அவன் ஒரு அவருக்கு ஒரு ரிப்ளை கொடுக்கிறான் பாருங்க, 8:10 வாசிங்க.
சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான்.
அவன் கொடுத்த ரிப்ளை பாருங்க. அவ்வளவு கேட்ச் பார்த்த உடனே, எவ்வளவு திரளான மீனை பார்த்த உடனே அவர் பாதத்தில் விழுந்துட்டான். ஏன்னா அவன் முடியல, நம்ப முடியல, அவனால் என்ன செய்யறது புரியல. காலில் விழுந்துட்டான். விழுந்துட்டு ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், எங்கிட்டு போய் நீங்க வந்திருக்கிறீங்களே, இங்கிருந்து போயிடுங்க ஆண்டவரே, நான் ஒரு பாவி, என் பக்கத்திலேயே நீங்க வந்துடாதீங்க, நான் அவ்வளவு பெரிய பாவி, நான் மோசமானவன், நீங்க இங்க இருக்காதீங்க, போயிடுங்க ஆண்டவரே. பாவியை தேடிதான் இயேசு வந்தார். ஆனா இவன் சொல்றான், நான் பாவி, என்னை விட்டு போயிடுங்கன்றான். இவனுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கு பாருங்க. பாவிகளை தான் அவர் தேடி வந்தார். ஆனா இவனோ, நான் பாவி, நீர் போங்கன்றான். இன்னைக்கு ஜனங்களுடைய நிலைமை இப்படித்தான் இருக்கிறது. நிறைய பேர் ஆண்டவரிடத்துல வர முடியாமல் இருக்கிற காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தவறான பாதையில் ஏன் போறாங்க தெரியுமா? இங்க வர்றதுக்கு பயம், கிறிஸ்தவ உலகத்திற்குள் வருவதற்கு பயம், ஆவிக்குரிய காரியத்தை பிடித்துக் கொள்வதற்கு பயம், அதுவும் ஆவிக்குரிய சபையில நுழையிறதுக்கு ரொம்ப பயம், பயப்படுவான். ஏ, நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு மோசமா இருக்குது, நம்மளால எல்லாம் அந்த மாதிரி வாழ முடியாது, அவரோடு இருக்க முடியாது, நம்ம வாழ்க்கை சரியில்லை. அதனால என்ன செய்யறாங்க, தயவு செய்து போயிடுங்க, வேண்டாம் இயேசுவே என்னை விட்டு போயிடுங்க, இயேசுவே விட்டு போயிடுங்க. இன்னைக்கும் இப்படிப்பட்ட நபர்களை நம்ம பார்க்கிறோம், போயிடுங்க இயேசு வேண்டாம் போயிடுங்க, ஏன்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி எங்களால் இருக்க முடியாது, போயிடுங்க. அந்த பயம் தான் அவங்களை வந்து இயேசு கிறிஸ்துவை விட்டு அவங்களை தங்களை விலக்கிக் கொள்ள நினைக்கிறது, தவறான ஒரு முடிவுகள். ஆனா இயேசு கிறிஸ்து அவனுக்கு சொல்றாரு, பயப்படாதேன்னு. பத்தாம் வருஷத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் பயப்படாதே, ஏன்னா அவனுக்கு கூட ஒரு பயம் வந்துருச்சு, அவன் பாவத்தினாலே அவனுக்கு கூட ஒரு பயம், நான் பாவியான மனுஷன் அப்படின்னு அவன் அறிக்கிட்டு பயந்துட்டு சொல்றான். அதனாலதான் அவனுக்கு கர்த்தர் ரிப்ளை இப்படி கொடுக்கிறார், பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். பயப்படாதப்பா, உன் பாவத்தை நிமித்தம், உன் குறைவை நிமித்தம் நீ பயந்து ஓடாத, என்ன போக சொல்லாத, என்ன வெளியில் போயிடுங்க தூரம் போயிட்டு சொல்லாத, நான் உன்னை தேடிதான் வந்திருக்கிறேன், ஆகையினாலே உனக்கு நான் ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன். இதுவரைக்கும் நீ மீனை பிடிச்சிட்டு இருந்த, நீ இவ்வளவு பெரிய மீன் பிடிப்பா நீயே நினைச்சு பார்க்கல, ஆனா இதே போல திரளான அளவுக்கு மனுஷர்களை பிடிக்கிறதற்கு நான் ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டியது, அநேகர் பயந்த ஆண்டவரை தேட முயற்சிக்காமல் தூரம் போகிறவர்களை என்கரேஜ் பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும். தவறான பாதையில் போகிறவர்கள், ஆண்டவரை தேடுவதற்கு முடியாமல் போகிறவர்கள், அவங்களை என்கரேஜ் பண்ணணும். பயப்படாத வா, உன்னால கர்த்தருக்காக வாழ முடியும், உன்னை கர்த்தருக்காக வாழ்வதற்கு அவர் உனக்கு பலன் கொடுப்பார், ஏற்ற விதத்தை வாழ்வதற்கு அவர் உனக்கு பலனை கொடுப்பார், அவர் உன்னை திடப்படுத்துவார், அவர் உனக்கு வல்லமை கொடுப்பார், உன்னால வாழ முடியும், ஆண்டவரை பின்பற்ற உன்னால முடியும், ஆண்டவர் அதுக்கு வேண்டி உதவி செய்வார். என்கரேஜ் பண்ணார் இயேசு கிறிஸ்து, பயப்படாதே, என்கரேஜ் பண்ணணும். ஒரு மனுஷன் தன் பாவத்து நிமித்தம் தூரம் போக நினைக்கும் பொழுது அந்த நபரை நம்ம என்கரேஜ் பண்ணணும், என்கரேஜ் பண்ணி பயப்படாதவா, ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார், ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார், உன்னை எல்லா பாவத்திலிருந்து மேற்கொண்டு வருவதற்கு உனக்கு பலன் கொடுப்பார், என்கரேஜ் பண்ணுங்க. என்கரேஜ் பண்ணீங்கன்னா நிச்சயமா சொல்றேன், அந்த ஆத்மா அந்த தவறான பாதையிலிருந்து கத்தெடுக்கிறாராய் வந்து அவர்கள் ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஃபர்ஸ்ட் காரியம், ஆண்டவர் என்கரேஜ் பண்ணார் பேதுரு, அவன் அவரை விட்டு தன்னை விலக்கிக் கொள்ள நினைக்கும் பொழுது என்கரேஜ் பண்ணி அவனை சேர்த்துக் கொண்டார். இரண்டாவது விஷயம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்தை திறந்து கொள்ளுங்கள். 28 வசனத்திலிருந்து 31 வரைக்கும் வாசிக்கலாம்.
பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான்.
அதற்கு அவர்
வா என்றார்,
வா என்றார்.
அப்பொழுது
பேதுரு படவை விட்டு இறங்கி
இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில்
ஆண்டவரே,
என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து
அற்ப விசுவாசியே
ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார்.
இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான பொழுது ஜெபிக்க ஆரம்பித்தார். இவர்களை அக்கறைக்கு போகும்படி, கடலிலே பிரயாணம் பண்ணி போகும்படி துரிதப்படுத்தி 12 சீஷர்களையும் அனுப்பிவிட்டு இவர் தனித்து ஜெபிக்கிறார். நடுராத்திரி ஆகிறது, அவர் மலையின் மேல் ஜெபம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நடுக்கடலுக்கு போனதான் அந்த படகு, அங்கே எதிர்காற்று வீசுகிறதுனால நடுக்கடல் பெரிய இருட்டு, அதுல அங்க தடுமாறிட்டிருக்கிறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து தன் ஆவியில் அதை உணர்கிறார், கண்டிப்பா பார்த்து கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா நடுக்கடல் ஒரு சின்ன படகு, இன்னைக்கு இருக்கிற மாதிரி லைட் எல்லாம் கிடையாது, அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அதை பார்க்க முடியாது, நடுக்கடல் உள்ள போயிடுச்சு. அப்பொழுது இயேசு கிறிஸ்து அதை உணர்ந்து, இவரும் புறப்பட்டு கடல் மேல நடந்தே போறார். நடந்து அந்த நடராத்திரியில போகும் பொழுது சீஷர்கள் பார்க்கிறாங்க, ஒரு உருவம் ஏதோ நம்ம பக்கத்துல கடல் மேல நடந்து வருது. அவங்களுக்கு உடனே பயம், ஏதோ ஒரு ஆவி இந்த கடல்ல வருது, நம்மளை பிடிக்கிறதுக்கு ஏதோ ஒரு ஆவி பிசாசு நம்மளை துரத்திட்டு வருது. பாருங்க, கடல் மேல நடக்குதுன்னா அது இயேசு கிறிஸ்து நடப்பார்னு அவங்களுக்கு நம்பிக்கையில, பிசாசு நடக்கும் நம்புறாங்களே தவிர இயேசு கடல் மேல நடப்பார்னு அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அவங்க நிலைமை பாரு எப்படி இருப்பாருங்க, பிசாசு கூட அதை செய்யும் நம்புறாங்க, ஆனா இயேசு செய்வான் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அப்போ பிசாசு தான் இங்க நடந்து வருது கடல் மேல நம்மளை பிடிக்கிறதுக்கு வருது. எல்லாம் கத்துறாங்க, ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்துறாங்க, கதறாங்க. ஏன்னா அங்க காப்பாத்திருக்க கூட இயேசு கிறிஸ்து கூட அவங்களுக்கு இல்லைன்ற நிலைமை. ஏன்னா இயேசு கிறிஸ்து அங்க தனியாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார், அவரு கூட நம்ம இல்லையே நம்மளை காப்பாத்துக்கு, இந்த பிசாசு கிறத நம்மளை காப்பாத்துக்கு இயேசு கிறிஸ்து கூட இல்லையேன்னு இயேசு கிறிஸ்துவே பிசாசு நினைச்சு கத்துறாங்க. என்னென்ன பார்த்தீங்களா, அதான் ஆண்டவரோடு சரியா இல்லைன்னா இயேசு கிறிஸ்து இயேசுவா பார்க்க முடியாது, அவரையே நமக்கு வேற மாதிரி நம்ம பார்க்கட்டும். அதான் ஆண்டவரை புரிஞ்சுக்கணுன்றது, ஆண்டவரை அறிந்து கொள்ளணும், அது ரொம்ப முக்கியம். அதெல்லாம் ரொம்ப ஆண்டவரோடு நெருங்கி தான் அறிய முடியும். இப்படி இருக்கும் பொழுது உடனே ஆண்டவர் பார்க்கிறார், பயப்படாதீங்க, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீங்கன்னு திடப்படுத்தினார். அதுல பாத்தீங்கன்னா 11 பேருக்கும் அவர் பேசின பிறகு கூட அவரை உணர முடியல, பேசின பிறகு கூட உணர முடியல. இவனுக்கு டவுட் தான் வந்துச்சே தவிர இவனுக்கும் கன்ஃபார்ம்டா இவர் இயேசுன்னு சொல்ல முடியல. புரியுது உங்களுக்கு? 11 பேருக்கு இன்னும் அந்த பிசாசுன்ற மைண்ட் விட்டு போகவே மாட்டேங்குது, பிசாசு மைண்ட்ல ஸ்ட்ராங்கா நிறைஞ்சிருச்சு. இவனுக்கு கொஞ்சம் ஒரு மாற்றம், என்ன, ஒருவேளை இது அவரா இருக்குமோ இல்ல பிசாசாவும் இருக்குமோ, அப்ப என்ன செய்யலாம், இன்னொரு வார்த்தையை விட்டு பார்ப்போம், அப்ப அடுத்து பேசினா அதை வச்சு கொஞ்சம் பார்க்கலாம் சொல்லிட்டு ஆண்டவரே நீரே ஆனால் அந்த வார்த்தை பாருங்க, நீங்களானா அப்படின்னு இருக்க அவனுக்கு டவுட் தான் அது. ஆண்டவரே நீரே ஆனால், அவனுக்கும் கன்ஃபார்ம் தான் இல்ல, அது ஆண்டவர் சொல்ல தெரியல. நீரே ஆனால் என்னை இறங்கி வர்றதுக்கு எனக்கு அனுமதி தாரும், வா கூப்பிட்டார். இவன் கடல் மேல இறங்கி நடந்தது ஏதோ பெரிய விசுவாசத்துல நடந்தா நினைக்காதீங்க, இது ஆண்டவரானு செக் பண்றது தான் நடந்தான், பெரிய விசுவாச தான் அவன் நடக்கல, இவன் ஆண்டவரான்ற ஒரு டவுட். அப்ப ஆண்டவரா இருந்தால் முடியும். அப்போ வான் சொன்னோட சரி, அப்போ ஆண்டவர் தானா அப்படின்னு இறங்கி காலை வச்சு பாக்கிறான். இப்போ கடல்ல முழுகாம இருக்கிறான், இறங்கி நடக்க ஆரம்பிச்சுட்டான். இப்ப அந்த டவுட் கொஞ்சம் கிளியர் ஆயிடுச்சு, இப்ப ஆண்டவர் தான் நம்மளை நடக்க பண்றாரு. இந்த அறகுறையில் இருந்தாலும் என்னைக்குமே ஒரு பிரச்சனை வந்து கவுந்துருவாங்க. ஃபெய்த்ல ஸ்ட்ராங்கா இருந்தால்தான் எந்த சூழ்நிலையும் நிக்க முடியும், எத்தனை வருஷமானாலும் நிக்க முடியும். ஆனா அந்த டவுட் கொஞ்சம் வச்சுக்கிட்டே நீங்க ஃபுளோ ஆயிட்டு இருந்தீங்கன்னா திடீர்னு ஒரு பெரிய காத்து அடிச்சதுன்னா கவுந்துருவீங்க. புரியுதா? வச்சா ஸ்ட்ராங்கா வைக்கணும் ஃபெய்த், அறகுறையில இருக்கக்கூடாது, ஸ்ட்ராங்கான ஃபெய்த் வைக்கணும். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் அறகுறை டவுட்லயே இறங்கி கொஞ்ச தூரம் போயிட்டான். இப்ப ஒரு காத்து அடிச்சது, கவுந்துட்டான், தண்ணிக்குள்ள மூழ்கிறான். மூழ்கும் பொழுது ஆண்டவரே ரட்சியும் கூப்பிடுறோம், உடனே கையை பிடிச்சார், தூக்கும் போதே திட்டிகிட்டே தூக்குனார், சும்மா தூக்கல, அற்ப விசுவாசி, அற்ப விசுவாசி, ஏன் சந்தேகப்பட்டேன், திட்டிகிட்டே தூக்குனார் கையை பிடிச்சு. ரெண்டாவது திட்டணும், முதல்ல என்கரேஜ் பண்ணணும், ரெண்டாவது திட்டணும். ஒருத்தர் தப்பான காரியம் செய்யும் போது என்ன செய்யணும், திட்டணும். ஆண்டவர் இதை நமக்கு சொல்ற, இது ஆண்டவருடைய பாணி, இது புரியுது அவங்களுக்கு, திட்டது தப்பே கிடையாது. ஒருவன் தவறான பாதையில போகும்பொழுது அவன் அறியாமல் இருக்கும்பொழுது நம்ம என்கரேஜ் பண்ணி அவனை தூக்கி நிறுத்தவும் நம்ம செய்யணும், அப்படியே அவனை கொண்டு வரணும். அதே நேரத்தில் அவன் இன்னும் தொடர்ந்து அப்படியே அவன் பண்ணிட்டு இருக்கும்பொழுது எப்பவுமே அந்த என்கரேஜிங் இருக்கக்கூடாது, அடுத்தது திட்டமும் நமக்கு தெரியணும், திட்டணும். நீ செய்யறது சரியில்லை, இதனால் அவனுக்கு பட்டி விழும், ஜாக்கிரதை, திட்டணும். ஆண்டவர் திட்டினார், தூக்கும் போதே திட்டிக்கே தான் அவனை தூக்கினார். அற்ப விசுவாசி, ஏன் சந்தேகப்பட்ட? இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுக்கிறார். ஒருத்தர் சரியான பாதை விட்டு கர்த்தருடைய வழியை விட்டு விலகி போகும் பொழுது, ஒருத்தர் தவறான பாதையில போகும்போது அவனை எப்படி ஹேண்டில் பண்ணணும், திட்ட தெரியணும், கடிந்து கொள்ளணும். அப்படி கடிந்து கொள்ளும் பொழுதுதான் அவனுக்கு அந்த காரியம், அவனுக்கு தன்னுடைய தவறை உணர முடியும். அற்ப விசுவாசி, ஏன் சந்தேகப்பட்டாய், திட்டினார், திட்டி அவனை தூக்கணும்னு நிச்சயமா சொல்றேன். அவன் உள்ளத்திலே தான் ஒரு அற்ப விசுவாசி என்பதை அந்த நேரத்தில் அவனுக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கு பிறகு அவன் காப்பாத்திட்டார். ஆனால் கர்த்தர் அவனை கடிந்து கொண்டார். இரண்டாவது நம்ம கடிந்து கொள்ளும் போது ஜனங்களை நம்ம சரிப்படுத்த முடியும், சரியான பாதையில கொண்டு வர முடியும். மூணாவது அடுத்த சம்பவம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலேயே 16 வாங்க, 16 அடுத்த பக்கம் 21, 22, 23 மூன்று வசனங்களை வாசிக்கலாம்.
அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும்
பிரதான ஆசாரியராலும்
வேத பாரகராலும்
பல பாடுகள் பட்டு
கொலையுண்டு மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார்.
அப்பொழுது
பேதுரு அவரை தனியே அழைத்துக் கொண்டு போய் ஆண்டவரே,
இது உமக்கு நேரிடக்கூடாதே,
இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று
அவரை கடிந்து கொள்ளத் தொடங்கினான்.
அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து
எனக்கு பின்னாக போ சாத்தானே,
நீ எனக்கு இடறலாயிருக்கிறாய்,
தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல்
மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார்.
இது சமீபத்தில் நம்ம திரும்பி தியானிச்சிட்டே வசன பகுதி. ஆனால் ஒவ்வொரு முறை நான் உங்களுக்கு எடுக்கும் போது ஒவ்வொன்றும் வேற வேற பாட்டு தான், எல்லாம் வேற விஷயம் தான். போன தடவை சொன்ன இப்ப சொல்ல போறதில்லை. இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தை குறித்து முன்னறிவிக்கிறார். பேதுரு அவரை ரொம்ப நேசிக்கிறான். ஏன்னா இதுக்கு முன்னால பார்க்கும்போது அவருடைய பாராட்டை பெற்றிருக்கிறான். அதனால அவரையே கடிந்து கொள்றோம். அந்த அளவுக்கு அவரோட க்ளோஸ் ஆயிட்டான். க்ளோஸ் ஆகி என்ன ஆண்டவரையும் நமக்கு நடக்கக்கூடாது, இடம் வேசனீர் அப்படின்னு அவரையே இவன் கடிந்து கொள்றான். உடனே ஆண்டவர் பார்த்தாரோ, நீ என்ன கடிந்து கொள்ற அளவுக்கு வந்துட்டியோ, பின்னால சாத்தானே. இவர் அதுக்கு மேல போட்டார் வெயிட்டார். அவனாவது கடிந்து கொண்டாந்த போட்டிருக்கு, இவனை சாத்தானே ஆகிட்டார். பின்னால போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். கடலில் அவன் மூழ்கும் போடுது அவனை திட்டினதற்கும் இங்கே அவர் திட்டார்தான், இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. புரியுது அவங்களுக்கு, நான் வித்தியாசத்தை சொல்றேன். அங்கேயும் திட்டினாரு, இங்கேயும் திட்டினார். 14 திட்டினாரு, 16 திட்டினார். ஆனா இந்த 16 அவரை திட்டும் பொழுது இயேசு கிறிஸ்து வெறும் திட்டம் மட்டும் கொடுக்கல, அங்க வந்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டா, இவர் திட்டு மட்டும்தான். ஆனா இங்க பாத்தீங்கன்னா, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நிறுத்திக் கொள்ளாமல் நீ எதை சிந்திக்கிற, ஆனா எதை சிந்திக்கணும், ரெண்டையுமே சொல்ற. நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய், தெளிவுபடுத்தினார். நீ என்னை பின்பற்றுகிற, எனக்குள் இருக்கிற பிதாவை பின்பற்றுகிற, இப்படி இருக்கும் பொழுது நீ யாரை பின்பற்றுகிறாயோ அவருக்கு ஏற்ற சிந்தனை உனக்கு இருக்கணும். நீ இன்னும் உலகத்தான் கிடையாது, நீ ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது. எல்லா மனுஷரை போல சிந்திக்கிறதுக்கு நீ ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது. நீ பிரித்தெடுக்கப்பட்டவன், நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ பரிசுத்தமாக்கப்பட்டவன், நீ ரட்சிக்கப்பட்டவன். உன் சிந்தனையில் ஒரு மாற்றம் இருக்கணும். உலகத்தான போல சிந்திக்காத, உலகத்தான போல யோசிக்காத, உலகத்தான போல திட்டமிடாத, உலகத்தான போல பேசாத. நீ ரட்சிக்கப்பட்டவன், பிரித்தெடுக்கப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன், பிதாவை அறிந்தவன். அவருக்கு ஏற்ற சிந்தனை உனக்கு இருக்கணும். அவனுக்கு இருக்க வேண்டிய சரியான சிந்தனையை சொல்லிக் கொடுத்தார். அவன் செய்து கொண்டிருக்கிற தவறான சிந்தனையும் சுட்டி காட்டினார். மூன்றாவது, தவறான பாதையில் ஒருவன் போகும் பொழுது அவனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். கற்றுக் கொடுக்கணும், புரியல, கற்றுக் கொடுக்கணும். கற்றுக் கொடுத்தார். நீ உன் சிந்தனைகளை பற்றி தப்பா சிந்திக்கிற, மனுஷனுக்கு ஏற்றது சிந்திக்கிற தப்பு. நீ எதை சிந்திக்கணும், தேவனுக்குரியவன், நீ தேவனுக்கு ஏற்றது சிந்திக்கணும், சரியானதை சொல்லிக் கொடுத்தார். தவறான பாதையில் ஒரு நபர் போகும்பொழுது நம்மளை ஹேண்டில் பண்றதுக்கு பல விதங்கள் இருக்கிறது. முதலாவது, நம்முடைய வாழ்க்கை நம்ம என்கரேஜ் பண்றோம். என்ன அறியாம இப்ப ஆரம்ப கட்டம், என்கரேஜ் பண்ணணும். ஆரம்ப காலத்தில் இருக்கிற என்கரேஜ் பண்ணணும். கொஞ்சம் வளர்ந்து வரும் பொழுது அவன் தவறு செய்யும் பொழுது திட்டணும், தப்பில்லை. மூணாவது அவன் அந்த காரியத்தை தொடர்ந்து அதே ஒரு காரியம் தப்பு செய்யறான்னா அவனை திட்டது மட்டுமல்ல சரியான காரியத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். சரியான இது காரியம் இது, தவறான காரியம் இது, கற்றுக் கொடுக்கணும். அதை சொல்லிக் கொடுக்கும் போது அவன் அதை அறிந்து கொள்வான். இனி அந்த தவறை செய்யாதபடிக்கு அவன் சரியான பாதையில் நடப்பான். கற்றுக் கொடுக்கணும், கற்றுக் கொடுத்தா மூணாவது அவன் லைஃப்ல அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். முதல்ல அவனை என்கரேஜ் பண்ணாரு, இரண்டாவது கட்டத்தில் அவனை திட்டினாரு, மூணாவது கட்டத்தில் அவனுக்கு கற்றுக் கொடுத்தார், சரியான பாதை கற்றுக் கொடுத்தார். இதை நம்ம செய்யணும். நாலாவது லூக்கா எழுதின சுவிசேஷம் 22 31-32.
பின்னும் கர்த்தர்
சீமோனே, இதோ
கோதுமையை சுளக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ
உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு
உனக்காக வேண்டிக் கொண்டேன்.
இப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் இவனை அறிந்திருக்கிறார், இவனை கர்த்தர் அறிந்திருக்கிறார். சீமோன் பேதுரு மட்டும் தனியா கூப்பிட்டு இந்த விஷயத்தை சொல்றார். ஆனால் இந்த சோதனை இப்ப இடத்துல பாத்தீங்கன்னா அவர் சொல்ற வார்த்தை பாருங்க, சாத்தான் உன்னை இல்ல உங்களை, சாத்தான் உங்களை சுளக்கினால் புடைக்கிறது போல உங்க எல்லாரையும் 11 பேரையும் புடைச்செடுக்க போறான். யூதாஸ் அவன் மரணத்துக்கு போயிடுவான், மற்ற 11 பேரையும் சாத்தான் புடைச்செடுக்க போறான். அதுக்கு என்கிட்ட பெர்மிஷன் கேட்டா நான் பெர்மிஷன் கொடுத்தாச்சு, ஆனால் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன். இத பேதுருவுக்கு மாத்திரம் ஆண்டவர் சொல்றார். ஏன்னா இந்த பேதுருடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்திலும் ரொம்ப துருதுருன்னு செய்யற காரியம். இதே விஷயத்தை பாருங்க மத்தேயு சுவிசேஷத்துல பார்க்கும்போது இன்னும் பல இன்னும் வித்தியாசமா இருக்கும். மத்தேயு 26 இதை ஏன் இவனுக்கு சொல்றாரு பாருங்க, 26:31 வாசிங்க.
அப்பொழுது இயேசு
அவர்களை நோக்கி
மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று
எழுதியிருக்கிறபடி
இந்த ராத்திரியிலே
நீங்கள் எல்லாரும்
என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள்.
ஆகிலும்
நான் உயிர்த்தெழுந்த பின்பு
உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார்.
பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலும் இடரல் அடையேன் என்றான்.
இதையும் அவர் எல்லாருக்கும் காமனா தான் சொன்னார், பேதுருக்கு மட்டும் சொல்லல. எல்லாருக்கும் சோதனை வரும்னு சொன்னது போலவே இந்த ராத்திரி வேளையில எல்லாருக்கும் பிரச்சனை வரும். இந்த கோதுமையை சுரக்கினால் படைக்கிற விஷயம் தான் இங்கே தான் சொல்றாரு. இந்த ராத்திரி வேளையில மெய்ப்பனை வெட்டுவேன், மந்தை சிதறடிக்கப்படும் என்று ஏற்கனவே தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டது நிறைவேறும்படி இன்னைக்கு நடக்க போகுது. அப்போ இது எல்லாருக்கும் காமன், எல்லாருக்கும் சீஷர்களுக்கு காமனான விஷயம். ஆனா இவன் சொல்றான், எல்லாரும் ஓடி போனாலும் நான் ஒருத்த மட்டும் நிப்பாண்டவர், நான் ஒருத்த மட்டும் நிப்பேன். ஓவர் கான்பிடன்ஸ் அவனுக்கு, தன்னை குறித்து ரொம்ப கான்பிடண்டா இருக்கிறான். யார் விழுந்தாலும் என்ன யார் அசைக்க முடியாது. அப்ப ஆண்டவர் பார்க்கிறார் இவனுக்கு ஒரு பாடத்தையும் கத்துக் கொடுக்கணும். இந்த ரொம்ப ஓவர் கான்பிடண்டா இருக்கிற பாருங்க, இதையும் உடைக்கணும். அதே நேரத்தில் இவனை இழந்துடவும் கூடாது. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க, நமக்குள்ள இருக்கிற ஒரு தவறான காரியத்தை உடைச்சு சரிப்படுத்தவும் நினைக்கிறாரு. சில விஷயத்தை உடைச்சுதான் கிளியர் பண்ண முடியும். தவறான சில காரியம் இருக்குது, அதை சரிப்படுத்துறது சில டைம் வந்து நல்ல விதத்தில் ஹேண்டில் பண்ண முடியாது, சாஃப்ட் ஹேண்டில் பண்ண முடியாது, சிலதெல்லாம் ரஃபான ஹேண்டில் பண்ணி ஆகணும். அப்ப இவனை இந்த தவறான ஓவர் கான்பிடன்ஸ் வந்து இருக்குது, இதை வந்து உடைக்கணும். இது இருந்தா ஊழியத்துக்கு சரிப்பட்டு வராது, தன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கிறான். இதை உடைக்கிறதுக்கு சாஃப்ட் ஹேண்டில் பண்ணியும் முடியாது, இதுக்கு வேற விதமாக ஹேண்டில் பண்ணி ஆகணும். அதே நேரத்தில் இவனை எழுந்திரவும் கூடாது. ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம் இது. அப்ப இயேசு கிறிஸ்து பெர்மிஷன் கொடுத்துட்டாரு. இப்ப இவனுக்கு அதை உடைக்கணும். அதுக்காகவே ஆண்டவர் இவனை ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகளுக்குள் மற்ற 11 பேருக்கு இல்லாத ஒரு நிலைமையில இவனை மட்டும் ஒரு சூழ்நிலைக்குள் ஆண்டவர் தள்ளிவிடுறாரு. வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷத்திலேயே 22 அதிகாரத்திலே 54 வசனத்தில் இருந்து வாசிக்கலாம்.
அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள். பேதுருவும் தூரத்திலே பின் சென்றான். அவர்கள் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்த போது பேதுருவும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தான்.
அப்பொழுது ஒரு வேலைக்காரி
அவனை நெருப்பண்டியிலே உட்கார்ந்திருக்க கண்டு அவனை உற்று பார்த்து இவனும் அவனோடு இருந்தான் என்றாள்.
இவனும் அவனோடு இருந்தாள் என்று சொல்லி அவனை காட்டி கொடுக்கிறான். அப்படி சொல்லும் பொழுது ஸ்திரீயே அவனை அறியே நின்று முதல் தடவையாக மறுதளிக்கிறான். திரும்பியும் பார்த்தீங்கன்னா 58 வசனம்,
சற்று நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை கண்டு நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நான் அல்ல.
இரண்டாவது மறுதளிச்சான். ஒரு மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மீண்டும் வேறொருவன் அவனை காட்டி கொடுக்கும் பொழுது அவன் சொல்றான், அவனோ இவன் கலிலேயன் தான் என்று சொல்லும் பொழுது பேதுரு, மனுஷனே, நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். இப்படி சொன்ன உடனே சேவல் கூவிற்று. 3 தடவை அவனுக்கு இப்படி ஒரு சோதனை வருது. ஆண்டவர் இது எதுக்கு அனுமதிக்கிறார்? இவனுக்கு மட்டும் அனுமதிக்கிறான். ஏன்? இவனுடைய ஓவர் கான்பிடன்ட் இவனுக்கு இருக்கு, தன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கிற, அதை உடைக்கணும். அதே நேரத்தில் இவன் தன்னுடைய வாழ்க்கையிலே அது நெகட்டிவா போயிடக்கூடாது, ஆண்டவரிட்டு போயிடக்கூடாது. இதே போல சம்பவம் யூதாசுக்கும் வந்துச்சு, அவனுக்கு ஒரு நெருக்கடியில மாட்டினான். ஆனால் கடைசியில் அவன் போய் தற்கொலை பண்ணிட்டான். அதே காரியம் இந்த பேதுருக்கு வந்துடக்கூடாது. குற்ற மனசாட்சி அது தற்கொலையில் கொண்டு போய் விட்டுடும். குற்ற மனசாட்சி, சமீபத்தில் எனக்கு ஒரு வாட்ஸ்அப்ல டென்னிஸ் ஒரு அனுப்பிச்சார் ஒரு வீடியோ. ஒரு வாலிப பெண் சமீபத்தில் பசங்களோடு சேர்ந்து ஒரே கூத்தடிக்கிறான், சிகரெட்டு பசங்க பிடிக்கிறாங்க, இவன் வாயில சிகரெட் வைக்கணும், அவ்வளவு வாங்கி ஊதுறா, அவ்வளவு ஒரு என்ன சொல்றது, அட்டகாசம் பண்றாரு பசங்களுக்கு நடுவில் போந்துட்டு. அடுத்தது ஒரு போட்டோ, அதுல பாத்தீங்கன்னா அது அவங்க வெப்சைட் இதுல நெட்ல போட்டாங்க போல இருக்குது, அந்த வீடியோவை எடுத்த வீடியோவை. கடைசியில் அவள் அவமானப்பட்டு தற்கொலை செய்து கொள்ளுகிறாள், டெட் பாடியா கிடக்கிறாள். எவ்வளவு வேதனை! குற்ற மனசாட்சி தற்கொலையில் கொண்டு போய் விட்டுடும். அன்னைக்கு மட்டும் இன்னைக்கு வரைக்கும் குற்ற மனசாட்சி தற்கொலை நிக்க வைக்கும். பேதுரு எவ்வளவு பெரிய காரியம் செஞ்சிருக்கிறான், அவனை அறியேன், இந்த குற்ற மனசாட்சி அவனை தற்கொலைக்கு நிச்சயம் கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா இயேசு கிறிஸ்து ஏற்கனவே ஜெபிச்சிட்டார், நானும் உன் விசுவாசம், உனக்கு மட்டும் ஜெபிச்சிருக்கிறேன், உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். இப்போ ஏற்கனவே ஜெபிச்சிட்டார், இதெல்லாம் நடக்க போறது அவருக்கு தெரியும், ஜெபிச்சிட்டாரு. இப்போ அவர் என்ன செய்யறாரு? 61-62 ரெண்டு வசனத்தை மட்டும் படிங்க.
அப்பொழுது கர்த்தர் திரும்பி
பேதுருவை நோக்கி பார்த்தார்.
சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதளிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுது
அவன் தன் லைஃப் கமிட் பண்ணிட்டான். இதுதான் முக்கியம். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஒண்ணுமே செய்யல, திரும்பி பார்த்தார். அவன் 3 தடவை மறுதளிச்ச உடனே அவர் அந்த பாடுகளுக்குள்ள இருக்கிறார், ஜஸ்ட் அப்படி திரும்பி பார்த்தார், ஒரு உத்தவனை பார்த்தார். பார்த்த உடனே அவர் மேலிருந்த அந்த பார்வையில் இருந்த ஒரு அபிஷேகம் அவனை வாட்டி வதச்சது. ஒன்றும் பேசல, ஜஸ்ட் பார்த்தார். அந்த அபிஷேகம் அவனை தாக்கியது. வெளியே போய் கதறி கதறி அழுகிற, ஐயோ இப்படி பண்ணிட்டனே, அழுது அவன் கர்த்தருக்குள் தன்னை புதுப்பித்துக் கொண்டான். நான் சொல்றேன், 4வது நம்ம வாழ்க்கையில ஒரு தவறான பாதையில் ஒருத்த போறான், அவனுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த நபரை கரெக்ட் பண்ணக்கூடிய ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் உங்க மேல வைக்கிறார். தெரியுமா, அது உண்மை. எத்தனையோ தேவ மனுஷன் வாழ்க்கையில் நடந்திருக்குது, உண்மை அது. நடந்திருக்குது. நம்ம ஜெபிக்கும் பொழுது, ஒரு குறிப்பிட்ட நபருக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது, உண்மையா சொல்றேன், அந்த நபரை நம்மை கொண்டு கர்த்தர் கண்ணிக் பண்ணுவார். ஒரு முறை நான் ஆந்திராவில் கடப்பால மீட்டிங் போயிருந்த பொழுது, அங்க வந்து அவங்க வந்து என்ன பிக்கப் பண்ணிட்டு போவாங்க, கூட்டம் ஆரம்பிச்ச பிறகுதான் என்ன கூட்டிட்டு போவாங்க. தங்கி இருக்கிற இடத்துல கூண்டி போட்டு போயிருக்கிறாங்க. ஃபுல்லா சர்ச், ஃபுல்லா பெரிய சர்ச், ஃபுல்லா கூட்டம் நிறைஞ்சிருக்குது. டைட்டா ஜனங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. நான் கூட்டி போனா உள்ள போய் சர்ச்சில் போய் ஸ்டேஜில் உட்கார்ந்துட்டு அப்படியே மனசுக்குள்ளே அப்படி ஜாம் பண்ணிட்டே அந்த கிரௌட் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பெண்ணுக்குள் அசுத்தாகி இருக்கிறத என்னால் உணர முடிச்சுது. கூட்டத்துக்கு தூரத்தில் நடுவில் கூட்டத்தில் உட்கார்ந்துருக்கிற ஒரு பெண்ணுக்குள் ஒரு அசுத்தாகி இருக்கிறத என்னால் ஆவியில் ஃபீல் பண்ண முடிச்சுது. மனசுக்குள்ளேயே ஜெபிச்சேன். ஏன்னா அந்த பெண்ணுக்குள்ளிருக்கெல்லாம் தெரியுது. அந்த பெண் உட்கார்ந்து பாடிட்டு இருக்கிறான் கூட்டத்தில் உட்கார்ந்து. ஸ்பிரிட்டுக்கள் தெரிஞ்ச உடனே ஆவியில் உணர்ந்த உடனே மனசுக்குள்ளே அந்த பெண்ணுக்காக ஜெபிச்ச, ஆண்டவரே இன்னைக்கு கூட்டம் முடிச்சோடனே இந்த மகளை இன்னைக்கு விடுதலை ஆக்கணும். ஆண்டவரே இந்த கூட்டம் முடிச்சோடனே இந்த மகளை இன்னைக்கு விடுதலை ஆக்கணும். மனசுக்குள்ளேயே அப்படி உட்கார்ந்து அப்படி கண்ணத்தில் நான் வேடிக்கை பார்க்குற மாதிரி பார்த்துட்டே இருந்தாலும் மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணிட்டு அப்படி வேடிக்கை பார்க்க பார்த்துக்கிட்டே மனசுக்குள்ள ஜெபம் பண்ணிட்டே அந்த பெண் அப்படி கொஞ்சம் அப்படி உத்து பார்த்தேன். அப்படி உத்து பார்த்ததுதான் அந்த பெண் ஓன்னு கத்தி ஆட ஆரம்பிச்சிட்டா. கூட்டத்துக்குள்ள இருந்துட்டு நானும் எதிர்பார்க்கல. மனசுக்குள்ள அந்த பெண்ணுக்காக ஜெபிச்சுட்டு அந்த பெண்ணை மட்டும் அவட நேரம் அப்படி ஒரு உத்து பார்த்ததுதான் கூட்டத்தில் அது வரைக்கும் அப்படி பாடிட்டு இருந்ததா அப்படியே என்னை பார்த்து அப்படியே அழுகிறா அழுகிறா அழுகிறா. ஸ்பிரிட் கலங்க ஆரம்பிச்சிருச்சு, கலக்கழிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒன்றும் பண்ணல, ஜஸ்ட் ஒரு பார்த்த உடனே. உண்மையா சொல்றேன், நம்ம ஒரு நபருக்காக நம்ம ஜெபிக்கிறோம்னா அந்த நபரை பார்த்தாலே ஒரு அபிஷேகம் உங்களை தாக்கும். உண்மை நான் சொல்றேன், உண்மை அது. இயேசு கிறிஸ்து ஒன்றும் பேசல, அப்படி பார்த்த ஒரே ஒரு பார்வை. பார்த்த உடனே அவன் கலங்கிட்டான், அழுகிறான், தன் பாவத்திற்காய் மனம் கசந்து அழுது திரும்பிட்டான். தற்கொலைக்கு நேரா போல மனம் திரும்பிட்டான். ஜெபிக்கணும். ஒருத்தர் தவறான பாதையில் பிறந்த அவனுக்காக ஜெபிச்சீங்கன்னா உங்களை கொண்டு கத்தந்த நபர் கரெக்ட் பண்ணுவார். நாலாவது நம்ம ஜெபிக்கணும். ஐந்தாவது ஒன்று சொல்லி நான் முடிச்சார். யோவான் எழுதின சுவிசேஷம் 21:3 வாசிக்கலாம்.
இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது, சீமோன் பேதுருவும் திதிமு எனப்பட்ட தோமாவும் கலிலேய நாட்டில் உள்ள கானா ஊரான் ஆகிய நாத்தான்வேலும்
மற்றவர்களை நோக்கி
மீன் பிடிக்க போகிறேன் என்றான்.
அதற்கு அவர்கள்
நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே பரவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை.
இப்ப மறுபடியும் மீன் பிடிக்க போயிட்டான் பேதுரு. அழைத்து செய்த ஊழியம் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப இயேசு கிறிஸ்துவே போயிட்டார் என்ற எண்ணத்தோடு போயிட்டான், மீன் பிடிக்க போயிட்டான். இரவெல்லாம் பிடிக்க போய் ஒரு மீன் அகப்படலை. திருப்பியும் பழைய காரியம் ஃபர்ஸ்ட் சாப்டருக்கே வந்துட்டான். அவனுடைய வாழ்க்கையின் ஆரம்பத்துக்கே வந்துட்டான். கடைசியில் இரவெல்லாம் மீன் பிடிக்க போய் இல்லாம வந்தது அதே வாழ்க்கை. பாருங்க, ஆண்டவர் மட்டும் கொஞ்சம் இல்லைன்னா ஜீரோவாயிடும். என்னதான் பிரயாசப்பட்டாலும் ஒன்றும் நடக்காது. உங்க வாழ்க்கை கர்த்தர் இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காது, தான் ப்ரூஃப். அப்போ நைட் எல்லாம் மீன் பிடிச்சு போனா ஒண்ணும் கிடைக்கல. இப்பயாவது புத்தி தெளிஞ்சிருக்க வேணாமா? இன்னும் விடாப்பிடியா ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஒரு மீனா பிடிக்காம வரக்கூடாதுன்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கேயாவது பாத்தீங்கன்னா கிடைக்கலன்னு கடைக்கு வந்துட்டான் ஃபர்ஸ்ட் இதுல. இங்க பாத்தீங்கன்னா கடைக்கே வரல, நைட் எல்லாம் கிடைக்கல. அப்போ அவங்க அப்படியே தேடிட்டு உட்காந்துட்டு இதுதான் பின்மாற்றம். ரட்சிக்கப்படாமல் இருக்கும்போது கூட சரி போதும் கிடைக்கலன்னு ஒரு முடிவு வருவா. ரட்சிக்கப்பட்ட பிறகு பாருங்க பின்மாற்றம் அதோட கேவலமா போச்சு. கிடைக்கலன்னா தெரியுது, உள்ள வர வேண்டியதான். இன்னும் உட்காந்து தேடிட்டு இருக்கான் ஏதாவது கிடைக்குமா கிடைக்குமான்னு. அப்போ ஆண்டவர் வந்து நிக்கிறார். இவன் கரைக்கே வரமாட்டான். கரையில் இவர் வந்து நின்றுட்டு பிள்ளைகளே அப்படின்ற புசிக்கிறதுக்கு ஏதாவது உங்கள்கிட்ட இருக்கிறா அவங்கள பார்த்து கேட்கிறேன். அப்பொழுது பேதருக்கு அப்ப கூட ஒன்று புரிய முடியல. அந்த இதெல்லாம் நீங்க எனக்கு இப்ப நான் எல்லாத்தையும் படிக்க டைம் இல்ல. யோவான் மட்டும்தான் கண்டுபிடிச்சான், அவர் கர்த்தர் தான், அவருடைய சத்தத்தை கேட்டு இவர் கர்த்தர். உடனே பேதரு பஸ்ல எடுத்து கட்டிட்டு கடல்ல குதிச்சு நீதிட்டு ஓடி வரா கரைக்கு வரா. கரைக்கு வந்த ஆண்டவர் செய்யற காரியம் 12 வாசிக்கலாம்.
இயேசு அவர்களை நோக்கி
வாருங்கள்
போஜனம் பண்ணுங்கள் என்றார்.
போஜனம் பண்ணுங்கள் என்றார்.
அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம்.
இப்பொழுது கரையில வந்த உடனே அப்பத்தையும் மீனையும் எடுத்து கொடுத்தாராம். கரையில வந்தபோது அங்க இருக்கிற பாருங்க 9வது வாசிப்போம்.
அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள்.
என்ன ஒரு காரியம் இல்ல. அந்த நேரத்தில் இவங்க பின்மாட்டத்தில் போயிருக்கிறாங்க. அந்த கடற்கரையில இவர் கறி நெருப்பு போட்டு அங்க சமையல் செய்து மீனை வறுத்து அப்பத்தை சுட்டு இவங்களுக்காக காத்துட்டு நிற்கிறார். இதுதான் ஆண்டவர். இவ்வளவு தூரம் போயிருக்கிறான் ஆண்டவர் விட்டு. இவன் கெட்டது இல்லாம ஒரு 6 பேரையும் இவருக்கு எடுத்து வச்சிருக்கிறான். இவருக்கு அவ்வளவு இன்ஃபுளுயன்ஸ் இருக்குது. இன்னும் 6 பேருக்கு எடுத்துட்டான். ஆனா கரையில வந்து பார்க்கும்போது இறங்கணும்னு பார்த்தா ஃபுட் ரெடியா இருக்குது. இவர் எங்க மீன் கிடைச்சதுன்னு தெரியல இவருக்கு. அவனு ஒரு நைட் எல்லாம் தேடி ஒரு மீன் கிடைக்கல. ஆனா இவருக்கு மீன் கிடைச்சு இவர் அந்த மீனை வறுத்து அப்பம் சுட்டு எல்லாம் ரெட்டியா வச்சிருக்கிறார், சுட சுட வச்சிருக்கிறார். வாங்க வந்து சாப்பிடுங்கன்றார். ஆண்டவர் இந்த இடத்துல ஏன்டா இப்படி போனேன்னு திட்டல, துரோகின்னு சொல்லல, உனக்கு கொடுத்த அழைப்ப மறந்துட்டியடான்னு சொல்லல, நீ கெட்டதெல்லாம் மத்த நீ கெடுத்துட்டியடான்னு சொல்லல. இதெல்லாம் சொல்லியிருக்கலாம் இல்ல, இந்த டைலாக்லாம் அவர் ஒண்ணுமே சொல்லல. வாங்க சாப்பிடுங்கன்னார். எதையுமே பேசல. அவன் செஞ்ச ஒரு தப்பையும் பேசல. இந்த இடத்துல ஒண்ணுமே பேசல. தன்னுடைய அன்பை மட்டும் வெளிப்படுத்தினார். ஒன்னும் பேசல. அவன் திட்டல, கடிந்து கொள்ளல. அவன் செஞ்ச காரியத்தை பத்தி எதையுமே அவன் டச் பண்ண அந்த டாபிக்கே எடுக்கல. அவர் சாப்பிடுங்கனர், வந்து சாப்பிடுங்கன்னு எடுத்து கொடுத்தார். கலங்கிட்டு இருப்பான். ஒன்னு சொல்றேன், திட்டுறதை விட ஒருத்தர் அன்பு காட்டும் போது உடையுமா பாருங்க, யாரையும் உடைச்சிடறது. இது ரொம்ப பெரிய விஷயம். நமக்கு திட்டமும் தெரியணும், அதே நேரத்தில் அன்பு காட்ட தெரிய வேண்டும். தெய்வ பிள்ளைகள் ஒருத்தன் தப்பு செய்யறானா அவனை விரோதிச்சு அவனை பாவி துரோகின்னு நம்ம சொல்லி தீர்த்துறது ரொம்ப ஈஸி. ஆனா அவனிடத்தில் நம்ம அன்பு காட்டும் போது அவன் எப்படிப்பட்டவனானாலும் வெளியே வந்துடுவான். இப்பதான் உச்சக்கட்டமான பின்மாற்றம் இது. டோட்டலா போயிட்டான் மீன் பிடிக்க, பழைய லெவலுக்கு போயிட்டான், ஜீரோக்கு போயிட்டான். ஆனா இங்கேதான் ஆண்டவர் அன்பு என்ற ஆயுதத்தை எடுத்து யூஸ் பண்றார். அன்போடு அவனுக்கு சாப்பாட்டை கொடுத்தார். கொடுத்துட்டு செய்கையில காமிச்சுட்டு அப்புறம் வார்த்தையில பேசுறார். 15வது பார்க்கும் பொழுது அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு சாப்பிடுற வரைக்கும் ஒன்னும் பேசல. சாப்பிட போதெல்லாம் திட்டல, சாப்பிடும் போது டாபிக் எடுக்கல, நல்லா சாப்பிட விட்டுட்டாரு. அதுக்கு பிறகு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனானின் குமாரனாகிய சீமோனே, இவர்கள் எல்லாரிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அப்புறம் பேச்சு எடுத்தார். இவங்க எல்லாரையும் நீ கெடுத்துட்டல, இப்ப நான் கேட்கிறேன், எல்லாரோட நீ எங்கிட்ட அன்பா இருக்கிறியா? அவனால பேசவே முடியல. ஆண்டவரே நீர் அறிவீர். திருப்பி கேட்கிறார், இவர்கள் எல்லாரிலும் நீ எங்கிட்ட அன்பா இருக்கிறாயா? ஆண்டவரே நீர் அறிவீர். ஆண்டவரே நாம நேசிக்கிற ஆண்டவரே, நீ இடத்தில் அன்பா இருக்கிறாயா? ஆண்டவரே அதை நீர் அறிவீர். ஆண்டவரே 3 தடவை தன்னுடைய அன்பை மட்டும் பேசி அவன் எழுதி தொட்டச்சிட்டார். அதோடு பேதுரு எடுமனவன் தான், கிளீனா வந்துட்டான். அன்பு செலுத்தும் பொழுது எந்த நபரையும் தூக்கி எடுக்க முடியும், பின்மாற்றத்திலிருந்து சரிப்படுத்த முடியும். இந்த 5 விதங்களிலே இயேசு கிறிஸ்து பேதுருவை ஹேண்டில் பண்ணி அவனை அழக கர்த்தர் அவனை ஊதியத்தில் கொண்டு வந்து வச்சிட்டார். தெய்வ பிள்ளைகள் நம்மையும் இன்னைக்கு பட்டயமா வச்சிருக்கிறார். இந்த 5 விதங்களிலே நாம் தப்பி போகிற மார்க்கத்தில் இருக்கிற ஜனங்களை சீர்படுத்த வேண்டும்.
ஒரு கூட்டத்தை இதன் பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்தணும். இதுதான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற வழி. ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவர் நம்மை பராக்கிரமசாலியின் கையில் இருக்கிற பட்டயமாக வைத்திருக்கிறார். பராக்கிரமசாலியின் கையில் இருக்கிற பட்டயம். ஆண்டவர் நம்மை ஒரு பட்டயமாய் வைத்து தவறான பாதையிலே போகிறவர்களை சரிப்படுத்தும்படி வச்சிருக்கிறார். தவறான பாதையில் போகிறவர்களை சரிப்படுத்துவதற்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே. நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு சாட்சியம் பாருங்க. கர்த்தர் கையிலே இருந்து மற்றவர்களை சரிப்படுத்துவதற்காக. யாதொருவன் குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகி நீங்கள் சாந்த குணமுள்ள ஆவியோடு அவர்களை சீர்பொருந்த பண்ணுங்கள். தப்பி போன மார்க்கத்தில் ஒரு பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்திலிருந்து ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். இதுதான் ஆண்டவன் நமக்கு வைத்திருக்கிற காரியம். இயேசு கிறிஸ்து பேதுருவின் வாழ்க்கையில் 5 முறை அவனுக்குள் வந்த தவறுகளை கரெக்ட் பண்ணிட்டே வந்தார். முதலாவது, ஒரு மீனும் அகப்படாமல் அவன் வெறும் வலையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் அவனோடு பேசி மீன்களை கொடுத்தார். அவனுக்குள் ஒரு குற்ற உணர்வு, அவனுக்குள் ஒரு இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஒரு தாழ்வு மனப்பான்மை. தான் ஒரு பாவி, இவர் எவ்வளவு பெரிய ஒரு தெய்வம், நான் ஒரு பாவி, ஆண்டவரே எங்களை விட்டு போயிடுங்க. ஆனா ஆண்டவர் அதுக்காக சொல்ல, பயப்படாதப்பா, உன் குறைவை நினைச்சு நீ ஓடி ஒழியாத, பயப்படாத, எங்கிட்ட வா, உனக்கு நான் இதை விட பெரிய காரியத்தை வச்சிருக்கிறேன். மனுஷரை பிடிக்க வைக்க போறேன். என்கரேஜ் பண்ணார். ஒரு நபரை பார்க்க முடியும் தவறான பாதையில் போகும்பொழுது அவங்களை நீங்க என்கரேஜ் பண்ணி ஆண்டவர் உனக்கு வேற வழியை வச்சிருக்கிறார். என்கரேஜ் பண்ணணும். ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு நிறைய பேர் பயப்படுறாங்க. இது இனிஷியல் ஸ்டேஜில் பயப்படுறாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. என்கரேஜ் பண்ணுங்க. உன்னால வாழ முடியும் வா, உன்னால இந்த பாவத்தை விட முடியும் வா, ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். என்கரேஜ் பண்ணணும். ரெண்டாவதையும், கடலின் மேல் அவன் நடக்கும் பொழுது தடுமாறி பயந்து காற்றை கண்டு பயந்து அமைந்து போகையில் கடிந்து கொண்டார். அற்ப விசுவாசி அவன். ஆண்டவரை அறிந்த பிறகு ஒருவன் தவறு செய்யும் பொழுது கடிந்து கொள்ள தெரியணும், திட்டணும். அதற்கு ஆண்டவர் சொல்றார், கடிந்து கொள். அவர் கடிந்து கொண்டார். அற்ப விசுவாசி. மூன்றாவது, இயேசு கிறிஸ்து பேதுருவின் இடத்திலே அன்பு வைத்திருந்தார். அவனும் அவரிடத்தில் அன்பு வைத்திருந்தான். தனக்கு நடக்க போகிற சிலுவை மரணத்தை சொல்லும் பொழுது ஆண்டவர் இதை நடக்கக்கூடாது என்று சொல்லி அவரை கடிந்து கொள்ளுகிறார். எனக்கு பின்னாக போ சாத்தானை என்று அவரை கடிந்து கொண்டது மாத்திரமல்லாமல், நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். புத்தி சொன்னார், எதை சிந்திக்கணும் எதை சிந்திக்க கூடாது, அது அவனுக்கு தெளிவுபடுத்தினார். தவறு செய்கிறவர்களுக்கு நம்ம திட்டினா போதாது, எது சரி எது தவறு என்பதை தெளிவுபடுத்த தெரிய வேண்டும். தெளிவுபடுத்தணும், சும்மா திட்டிட்டு இருக்க கூடாது, தெளிவுபடுத்தணும். இது தவறு இது சரி, தெளிவுபடுத்த தெரியணும். நாலாவது, பேதுருவுக்கு ஓவர் கான்பிடன்ஸ் இருந்துச்சு. தன்னை குறித்து யார் விலகினாலும் நான் இப்ப நான் நின்ன, இதை உடைச்சே ஆகணும். இதை உடைச்சாதான் அவன் ஊழியத்திற்கு தகுதி உள்ளவனாக இருக்க முடியும். இதை ஈஸியா உடைக்க முடியாது. அதுக்கு ஒரு டஃபான ப்ராசஸ் தான் இருக்குது. அவன் தன்னை மறுதளிக்கும்படியான ஒரு சூழ்நிலைக்குள் அவனை தள்ளணும். ஆண்டவர் ஆகவே அவனுக்கு மாத்திரம் அவனை காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை 3 தடவை ஏற்படுத்தி கொடுத்தார். 3 தடவை மறுதளிச்சான். ஆனா ஆண்டவர் அவனுக்காக ஏற்கனவே ஜெபிச்சிருக்கிறார். ஆண்டவரே, இவன் மறுதளிக்கும் போது குற்ற மனசாட்சி அடைந்து இவன் போய் தற்கொலை பண்ணி செத்து போகக்கூடாது. இவன் குற்ற மனசாட்சியில் செத்துடக்கூடாது. அதனால் அவனுக்காக அவர் ஜெபிச்சார். அந்த ஜெபம் அவனை தாங்குச்சு. அந்த ஜெபத்தோடு அவன் அப்படி நோக்கி பார்த்தார். பார்த்த மாத்திரத்தில் அவன் பாவ உணர்வடைந்து தன்னை சரிப்படுத்திக் கொண்டான். நீங்க நாலாவது, ஜெபிக்கணும். தவறான பாதையில் போகிறவர்களுக்காக ஜெபிக்கணும். அப்போ கர்த்தர் உங்களை வச்சு அவங்களை கரெக்ட் பண்ணுவார். ஐந்தாவது காரியம், மறுபடியும் மீன் பிடிக்க போயிட்டான், மற்றவர்களையும் எடுத்துட்டு போயிட்டான். ஆனால் ஆண்டவரோ இப்ப அவனை திட்டல, அவனை மோசமா பேசல, எல்லாத்தையும் மறந்துட்டேதான் அவனை ஒண்ணுமே சொல்லல, அதை பத்தியே பேசல. கூப்பிட்டாரு, சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அவனுக்கு சாப்பிட வச்சாரு. சாப்பிட்ட பிறகு கேட்டார், தன்னுடைய அன்பை வெளிப்படுத்திட்டு நீ எங்கிட்ட அன்பா இருக்கிறியான்னு கேட்டாரு. அன்பு, அன்பு ஒரு வல்லமையான, ரொம்ப வல்லமையான ஒரு ஆயுதம். அதை யூஸ் பண்ணாரு. அவன் உடைச்சிட்ட, ஆண்டவரே நீர் அறிவீர். அன்னைக்கு அவன் தன்னை கமிட் பண்ணதுதான், கடைசி வரைக்கும் அவன் கர்த்தருக்காக வாழ முடிச்சது. இந்த ஐந்து விதங்களில் நாம் நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்களை ஹேண்டில் பண்ணணும். அதன் மூலமாக அநேகர் கர்த்தரை அறிவார்கள், அநேகர் கர்த்தருக்காக வாழ்வார்கள், அவரை விட்டு விலகுகிறவர்கள் தன்னை சரிப்படுத்துவார்கள், தங்கள் வாழ்க்கையில் அவர் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தராகி ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற காரியத்திற்காய் ஸ்தோத்திரம். நாங்களும் தப்பி போகிற மார்க்கத்தில் இருக்கிற அநேகரை சீர்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோம், இந்த ஊழியத்தை நாங்கள் ஜாக்கிரதையோடு செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. துதிகன மகிமை யாவற்றை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம், இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.